சாந்தி. எல்லோரும் குஷி குஷியா இருக்கிறீங்களா, குளிர்ச்சியா இருக்கிறீங்களா, நிரம்பி இருக்கிறீங்களா? 9/7/2018 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. நீங்க இந்த ஆன்மீக பல்கலைக்கழகத்துக்கு புத்தி இல்லாத நிலையிலிருந்து புத்திசாலி ஆகிறதுக்கு வந்திருக்கிறீங்க. பாபா சொல்ல புத்தியற்றவர்களுக்கு தான் பாடம் சொல்லிக் கொடுக்கணும். சோ அதே மாதிரி இங்க புத்தியற்றவர்களாக நம்ம இருந்திருக்கிறோம், அதுக்காக தான் இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கிறோம். எதுக்கு? புத்திசாலி ஆகுறதுக்காக. புத்திசாலினா என்ன தெரியுமா? செம பாயிண்ட். தம்ப்நெயில் கிரியேட் பண்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். யார் புத்திசாலி? யார் தூய்மையா இருக்கிறாங்களோ அவங்க தான் புத்திசாலி. பாபா உள்ள சொல்லுவாரு, ஏன் சன்னியாசிகள் காலில் விழுறாங்க? அவங்க புத்திசாலி, தூய்மையா இருக்கிறாங்க, அதனால கண்டிப்பா அவங்க புத்திசாலி. அதனாலதான் காலில் விழுறாங்க பெரிய பெரிய விஐபி அரசியல்வாதிலாம். தூய்மை அடையிறதுக்கான படிப்பை நீங்க இப்ப படிச்சுட்டு இருக்கிறீங்க. புத்திசாலினாலே தூய்மையானவர், தூய்மை. சோ அந்த மாதிரி புத்திசாலி ஆகிறதுக்கு, தூய்மை ஆகிறதுக்கான படிப்பு இப்ப படிக்கிறீங்க. சோ அப்ப ஏன் தூய்மையா இருக்கணும், தூய்மையா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு தடை என்ன வரும், இந்த அனைத்து விஷயத்தையும் பாபா நமக்கு சொல்ற. அதுதான் இந்த படிப்பு முரளி. புத்திவான், புத்திசாலி குழந்தைங்க, அவங்களுடைய முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? எப்பவுமே இந்த ஞானத்தை தான் நினைவு செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்கதான் புத்திசாலி. இதை தவிர எதை நினைவு செஞ்சாலும் அவன் முட்டாள்தான். செம சூப்பர் இல்லையா? அதனாலதான் பாபா குழந்தை, பக்கா பாபா குழந்தைங்களுக்கு வந்து அஞ்ஞானிகளோட இருக்கிறதே பிடிக்காது. ஏன்னா அவங்க எந்த நேரமும் வீண் விஷயம், சினிமாவை பத்தி, சாப்பாட்டை பத்தி, இதேதான் மொத்தத்துல தேக உணர்வை பத்தி தான் பேசிட்டு இருப்பான். ஆனா புத்திசாலிக்கு வந்து ஞானத்தை பத்தி மட்டும்தான் நினைக்கும், அதைத்தான் பேசவும் செய்யும். அந்த மாதிரி எல்லற்ற போதை ஏறி இருக்கும். பாபா இதை சொன்னார், அதை சொன்னார், அப்படி ஒரு டான்ஸ், ஞான நடனம் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க புத்தியில முழு சிருஷ்டி சக்கரத்துடைய ஞானமும் இருக்கும். ஞானம்ன்றதே அதுதான் இல்லையா, ஞானத்தின் போதை. சோ என்ன, நான் யாரா இருந்தேன், சத்தியுகத்துல யாரா இருந்தேன், அதுக்கு முன்னாடி எங்க இருந்தேன், பரந்தாமத்துல இருந்தேன், பாபாவும் அங்கதான் இருந்தாரு, அங்கிருந்து நம்மள மீண்டும் நாராயணன் ஆக்குறதுக்காகவே வந்திருக்கிறாரு அப்படிங்கிற போதை இருக்குது. ஒரு நல்ல டீச்சர் வந்தா கூட அந்த ஸ்டூடெண்டால கரையேற முடியுமான்னு டவுட். ஆனா இங்க டவுட்டே கிடையாது, கண்டிப்பா நாராயணன் ஆக்கிறவர் அவர் வந்திருக்கிறார். நாம அவரோட பரந்தாமத்துல வசிச்சு இருக்கிறோம், மறந்துட்டோம். சின்ன வயசுல வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காது இல்லையா? இப்ப 1வது 2வது கூட படிச்ச பையனை வந்து இப்ப பார்த்தா நமக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா ஒரு சிலர் ஞாபகம் இருக்கும், அவங்க சொல்லுவாங்க நீ அங்கதானே படிச்ச, எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னாங்களே. அந்த மாதிரி பாபா வந்து ஞாபகப்படுத்தாரு, நீ எல்லாம் என் கூட தான் இருந்த, என் குழந்தை, நீ பரந்தாமத்துல இருந்த. ஏன்னா ஒரு ஞான கடல், 3 கால ஞானம் தெரிஞ்சிருக்குது. சோ இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளே மாஸ்டர் ஞான கடலா ஆக்கிட்டு இருக்கிற, நமக்கு முக்தியும் ஜீவன் முக்தியும் கொடுக்கறதுக்காகவே வந்திருக்க. சோ இந்த போதை இருக்கணும். பாபா எதுக்கு வந்திருக்காரு? அழைச்சிட்டு போகணும் இல்லையா, அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறாரு. சோ அப்ப அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். நேற்று சொன்னார் பாருங்க, நீ எதை இழந்த, எதை அடைஞ்ச லிஸ்ட் எடுத்துட்டு வா. சோ அந்த மாதிரி நம்ம ஒன்னு ஒன்னு தியாகம் பண்றோம் அப்படின்னா இதனால நீங்க என்ன அடையிறீங்க அதை எடுத்துட்டு வரணும், டக்குன்னு அது போயிடும் இல்லையா. அசுத்தமான உணவை ஏன் தியாகம் பண்றீங்க? அதனால 36 வகையான உணவு அந்த ராஜ பதவி கிடைக்க போகுது. இங்க இருக்கிற காமத்தை ஏன் தியாகம் பண்றீங்க? அந்த ஸ்ரீ லட்சுமியை கல்யாணம் பண்ண போறீங்க. சோ இது, சோ இந்த அந்த ஞானம், அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற ஞானம் புத்தியில ஓடிக்கிட்டே இருக்கணும். முக்தி அடையறதுக்காக வந்திருக்கிறோம், ஜீவன் முக்தி அடையறதுக்காக வந்திருக்கிறோம், அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக சுயம் பகவானே பரிணாமத்துல இருந்து வந்திருக்கிறாரு அப்படின்ற ஞானம் இருக்கணும். பாடல். என் மனவாசலில் யார் வந்தது? யார் வந்தது? பாபா வந்திருக்கிறார். ஓம் சாந்தி. ஜீவாத்மா அதாவது உடல்ல இருக்கிற ஆத்மா, ஜீவன்னா உடல் இல்லையா, ஜீவாத்மாவுக்கு தெரியுது நம்ம பரமபிதா பரமாத்மா நம்ம முன்னாடி உட்கார்ந்து ஞானம் கத்து கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு அந்த ஆத்மா தெரிஞ்சுக்குது. அதனாலதான் அந்த போதை பாபாவுடைய முரளிய முதல்ல எடுத்து படிக்கும் போது அப்படி ஒரு ஆனந்தம் ஆத்மாவுக்கு தெரியுது, இது என்னுடைய அப்பாவுடைய ஞானம் இல்லையா, தாய வந்து அம்மா சாரி குழந்தை கண்டுபிடிச்சிடும், பசுவை கண்டுபிடிச்சிடும்வாங்களே, அந்த மாதிரி நமக்கு தெரியுது நம்ம அப்பா நம்ம முன்னாடி உட்கார்ந்து ஞானம் கொடுக்கிறாரு, அந்த ஞானத்தை வச்சு கண்டுபிடிக்கிறோம். ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார் இல்லையா, ராஜயோகம் ராஜாவாக்குற யோகம், யாரு ராஜா ஆக முடியும், எல்லாருமே ஆக முடியும், எல்லோருக்கும் உரிமை இருக்குது, அதனாலதான் இதத்தான் யூனிவர்சிட்டின்னு சொல்றோம். இது தெய்வீக பல்கலைக்கழகம், தேவதைகளை உருவாக்குற பல்கலைக்கழகம். இதையா பல்கலைக்கழகம் அதாவது யூனிவர்சிட்டின்னு சொல்றோம், யூனிவர்சிட்டதான் அது தமிழ்ல பல்கலைக்கழகம் அப்படின்னு வச்சுட்டாங்க. எந்தெந்த யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்குதோ அது ஒண்ணு யூனிவர்ஸுக்காக அமையல, யூனிவர்ஸ் உலகத்துல உள்ள அத்தனை பேருக்காகவும் உருவாக்கப்பட்டாதான் அதுக்கு பேர் யூனிவர்சிட்டி. அப்ப உண்மையில பிரம்மகுமாரி சென்டர் மட்டும்தான் யூனிவர்சிட்டி, அது மட்டும்தான் உலகத்துல உள்ள அத்தனை பேருக்காகவும், மற்ற யூனிவர்சிட்டி எல்லாம் யார் வேணாலும் போக முடியுமா? முடியாது இல்லையா. வெளிநாட்டுல யூனிவர்சிட்டி இருக்குது, அங்க வெள்ளக்காரங்க கருத்தூர்களை உள்ள வர்றதுக்கு அனுமதி கொடுக்கறது கிடையாது. அப்ப அப்ப யூனிவர்ஸ் உலகத்துக்காக அது அமைக்கப்படல, அப்ப எப்படி அதை நீங்க யூனிவர்சிட்டின்னு சொல்ல முடியும்? ஆனா இங்க குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதுதான் உண்மையிலும் உண்மையான ஈஸ்வரனுடைய யூனிவர்சிட்டி, கடவுளுடைய யூனிவர்சிட்டி. எல்லாருக்கும் அனுமதி உண்டு, இந்து கிறிஸ்டின் முஸ்லிம் இல்லையா. இப்ப குரான் மசூதினா முஸ்லீமை தவிர யாருக்கும் அனுமதி கிடையாது, ஆனா இங்க அப்படி கிடையாது, எல்லாருமே இது வர்றது மட்டும் இல்ல ஸ்கூல் இல்லையா. இருந்தாலும் யாராலையும் புரிஞ்சிக்க முடியல. ஏன் புரிஞ்சிக்க முடியல? ஏன்னா முட்டாள்களா இருக்கிறாங்க, அறிவில்லாதவர்களாக இருக்கிறாங்க. பாபா தான் அவங்கள அறிவாளியா மாத்துறாரு. முட்டாள்களுக்கு தானே ஞானம் தேவை, அதனாலதான் முட்டாள்களுக்கு தான் பாபா இந்த ஞானத்தை கொடுத்து அறிவாளியா மாத்துறாரு. மனிதர்கள் புத்திசாலிக்கு முன்னாடி தலை வணங்குவாங்க. சோ அதுதான் நல்லா படிச்சவங்க முன்னாடி படிக்காதவங்க தலை வணங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த புத்திக்கு மரியாதை இல்ல, ஒரு உயர்ந்த போஸ்ட்ல இருக்கிறவனுக்கு கீழே இருக்கிற மரியாதை செலுத்துறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப எந்த விதத்துல அவன் உயர்ந்தானா? புத்தியில. தேவி தேவதைகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் தலை வணங்குறாங்க. ஏன் தலை வணங்குறாங்க? அப்ப தேவதை சன்னியாசி வந்து புத்திசாலிங்களா? பாபா சார் கண்டிப்பா கண்டிப்பா புத்திசாலிதான். எப்படி? அப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க? தூய்மையா இருக்கிறாங்களே, அப்ப கண்டிப்பா புத்திசாலி தான். பாபா தூய்மைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் உள்ள வித்தியாசம். நிறைய பேர் சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க எல்லா கண்டுபிடிப்பும் கிறிஸ்டின் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சாலும் கடவுள் நம்பிக்கை இல்லாம கூட இருக்கும், அதெல்லாம் முக்கியம் இல்ல எங்களுக்கு, கிறிஸ்டின்னா புத்திசாலின்றாங்க. நமக்கு தான் தெரியும், ஆமா புதுசா வந்த ஆத்மா புத்திசாலியா தான் இருக்கும், எனக்கு தூய்மையா இருக்கு. சோ அந்த தூய்மைக்காகத்தான் தலை வணங்குறாங்க. அப்ப அந்த தூய்மை பவித்திரத்தன்மை அது வந்து உயர்வானதுன்னு ஏத்துக்கிறாங்க. இந்த காம விகாரம் தான் மனுஷனை தொல்லப்படுத்துது, அதனாலதான் தூய்மையா வாழற சன்னியாசிகளை இல்லறவாசிகள் புத்திசாலின்னு நினைச்சு தலை வணங்குறான். அவங்களை பார்த்தா அந்த சாமி ஒரு மரியாதை இல்ல. ஒரு கிறிஸ்டியன் பிரதர் கூட போயிட்டே இருக்கிறோம், திடீர்னு ஒரு நிமிஷம் பிரதர் என்னன்னு போய் பார்த்தா அந்த சிஸ்டர் நின்றுட்டு இருக்கிறாங்க கன்னியாஸ்திரி, போய் லிப்ட் கொடுத்து எடுத்துட்டு வர்றாரு. அவர் எல்லா கிறிஸ்டியனும் ஒண்ணு அழைச்சிட்டு வர மாட்டாரு. அப்ப அந்த தூய்மைக்கு உள்ள மரியாதை, எல்லாரையும் தொல்லைப்படுத்துற அந்த காமத்தையே வென்றாங்க பாருங்க, அதுக்குதான் அந்த மரியாதை. அதுதான் உண்மையில புத்திசாலித்தனம் இல்லையா? எல்லாரும் விழறாங்க ஆனா விழாம இருந்தாங்க பாருங்க, அதுதான் புத்திசாலித்தனம். சரியான முடிவு எடுக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய பாதங்களை வணங்குறாங்க, சன்னியாசிகளுடைய பாதங்களை வணங்குறாங்க. சன்னியாசிய உடைய பார்த்தாலே போதும் உடனே தலை வணங்குறாங்க. இந்த காவி டிரெஸ் போட்டாலே வணங்குவாங்களாம். ஆனா இப்ப அந்த அளவுக்கு அவங்களுடைய புகழ் இல்ல, குறைஞ்சிடுச்சு. இப்ப யாரும் பெரிய ஆள 69 முன்னாடி வந்த வானில பாபா சொல்ற புகழ் குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஃப்ராடு தனம் நிறைய பண்றதுனால எச்சரிக்கையோட நடந்துக்கிறாங்க எல்லாரும். இப்ப வந்து ரொம்ப ஃப்ராடு, அதனால யாருமே கண்டுக்கிறது கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி சன்னியாசிகளை பார்த்தாலே உடனே சுவாமிஜி எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். இப்ப நிறைய சன்னியாசிகள் ஆயிட்டதுனால சம பிரதானமா அழுக்காவும் ஆகி தவறான காரியங்களும் பண்றதுனால எல்லா காவி டிரெஸ் போட்ட சன்னியாசிக்கும் மரியாதை கிடையாது. இருந்தாலும் மிக மிக புகழ் வாய்ந்தவர்களுக்கு மட்டும் மரியாதை இருக்குது. இப்பவும் சங்கராச்சாரியர் அந்த மாதிரி ஆட்களுக்கு மரியாதை இருக்குது. பெரிய மனிதர்கள் கூட அவங்களுக்கு தலை வணங்குறாங்க. ஏன்னா சன்னியாசிகளை விட அதிகமா படிச்சவங்க அந்த பெரியவர்கள், அவங்க ஏன் சன்னியாசிகள் முன்னாடி தலை வணங்குறாங்க? சன்னியாசிகள் அவங்க அளவுக்கு படிக்காம இருக்கலாம், ஆனா பவித்திரமா இருக்கிறாங்களே, தூய்மையா இருக்கிறாங்களே. சன்னியாசம் பண்ணதுனாலதான் அவங்கள புத்திசாலின்னு ஏத்துக்கிட்டு அவங்கள வணங்குறாங்க. அப்ப பாருங்க மரியாதை. பாபா சொல்லுவார்ல, கன்னி பெண்களுக்கு வந்து கடவுளுக்கு சமமா பூஜை பண்ணுவாங்க அப்படின்ட்டு. சோ அது இன்னொரு சிஸ்டர் சொன்னாங்க, நவராத்திரி அப்ப அப்படி பண்ணுவாங்களாம். கன்னி பெண்களை அழைச்சிட்டு வந்து பூஜை செஞ்சு அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்களாம். சோ அந்த நவராத்திரி வந்து சிவனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பார்வதி விரதம் இருக்கிற நாட்கள் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில நவராத்திரி எது இப்ப நடக்கிறது தான் இல்லையா? சரி, அப்ப அதுதான் நீங்க மறைமுகமா இருக்கிறீங்கன்ற. ஏன்? ஏன்னா உங்க காலில் யாரும் யாரும் விழல, ஆனா நீங்க பயங்கர புத்திசாலி ஆகுறீங்க. எதனால? தூய்மையாகிறதுனால. அது மட்டும் இல்ல, ஞானமும் தெரிஞ்சுக்கிறீங்க. சன்னியாசிகள் தூய்மையா மட்டும்தான் இருக்கிறாங்களே தவிர ஞானம் கிடையாது. ஆனா மற்றவங்களை விட அவங்க புத்திசாலி தான், ஏன்னா தூய்மையா இருக்கிறாங்களேன்னு. ஆனா ஏன் தூய்மையா இருக்கிறோம்னு தெரியாமலே இருக்கிறாங்க. ஆனா நீங்க ஏன் தூய்மையா இருக்கிறீங்க, எதுக்காக தூய்மையாகிறீங்க, இதனால எதை அடைய போறீங்க எல்லாமே தெரியும். இந்த சிருஷ்டியை படைத்தவரை பற்றியும் தெரியும், அவருடைய படைப்பு ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு, நடுவுல எப்படி இருந்துச்சு, இப்ப கடைசியில எப்படி ஆயிடுச்சு, எல்லாமே தெரிஞ்சிருக்கிறீங்க. இருந்தாலும் இவ்வளவும் எனக்கு தெரிஞ்சிருக்கிறன்ற போதை எல்லார்கிட்டயும் இல்லையே. உங்ககிட்ட பாபா குழந்தைங்களே எல்லார்கிட்டும் எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்குதுன்ற அந்த போதை இல்லையே. போதை ஏறதுக்கும் அதிக நேரம் ஆகுது இல்லையா? இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா, பக்தியில இருக்கிற ஒருத்தர் நம்மள அவமதிக்கிறாங்க, இன்சல்ட் பண்றாங்கன்னா, உண்மையிலே நான் தான் அந்த நாராயணன், என்ன உதாசீனப்படுத்திட்டு என்னுடைய சிலைக்கு உழுந்து உழுந்து பூஜை பண்றாங்களான்னு உங்களுக்கு சிரிப்பு தான் வரணும், கோபம் வராது. எப்ப? இந்த போதை ஏறி இருந்தா, நான் நாராயணனா இருக்கிறேன், என்ன அடையாளம் தெரியலையே உங்களுக்கு அப்படின்ட்டு. அது நான் நாராயணனாவே வாழணும், அதுதான் போதை ஏறி இருக்கிறது. அப்படி கொஞ்சம் பேருக்குதான் போதை ஏறி இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் நாராயணனுக்கே துக்கத்தை கொடுத்து பாவத்தை சேர்த்துக்கிறாங்களேன்னு உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். சோ ஆடாம அசையாம இருக்கிறதுனால நாராயணன் ஆயிடுவேன் அப்படின்ற போதை இருக்கும். இந்த போதை ஏறதுக்கும் அதிக நேரம் எடுக்குது. கடைசியில தான் இந்த முழு போதை இருக்கும். யோசிச்சுப்பாங்க, வெறும் ஒளிப்புள்ளியா அது பாக்குறவங்களாம் சர்வசாதாரணமாவே ஒளிப்புள்ளியாதான் உங்களுக்கு தெரியும் போது எவ்வளவு போதை இருக்கும். கடைசியில தான் அது நடக்கும். அதுதான் கர்மாதித்த நிலை. ஆனா அதுக்கான முயற்சி நீங்க இப்பவே பண்ணிட்டு இருக்கணும். இந்த முயற்சியின் ஆதாரத்துலதான் கடைசி நிலை அப்படி அமையும். இப்ப எந்த அளவுக்கு நீங்க முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு போதை ஏறும். நிரந்தரமா இந்த நினைவு இருக்கணும். எந்த நினைவு இருக்கணும்? நான் ஆத்மா, என்னுடைய தந்தை பரமாத்மாவே வந்திருக்கிறாரு அப்படிங்கிற போதை இருக்கணும். நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. எதுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க? உலகத்தின் எஜமானன் ஆகிறதுக்காக. சோ இதுதான் உங்க மைண்ட்ல எந்த நேரமும் ஓடிட்டு இருக்கும், நான் ஆத்மா பாவக்காரை சேர்ந்துருச்சு அதனால உலக ராஜ்ய பதவியை இழந்துட்டேன், மீண்டும் தூய்மை ஆகிறதுக்கான வழியை இறைவன் சொல்லி கொடுக்கிறார் உலகத்தின் எஜமானன் ஆகிறதுக்காக. அதனால உங்களுக்கு ஒரே கவலை தான் இருக்கணும், முயற்சி செய்யணும், நாராயணன் ஆகணும். இந்த ஒரு சுபமான கவலை தான் இருக்கணும். கலியுகத்துடைய விஷயமோ, ஐயோ குடும்பத்துல இதை காப்பாற்றணும் அதை காப்பாற்றணும் இந்த மாதிரி கவலை எதுவுமே இருக்கக்கூடாது. கவலைப்படுறீங்கன்னா அப்பா வாசிங்கப்படுத்துறீங்கன்னு அப்பா எல்லாமே சமம் கரெக்டா நடக்குது. இப்ப நீங்க கடன் வாங்கிட்டீங்க, உங்களை அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னா கர்மத்தின் விதிப்படி நீங்க கண்டிப்பா அவங்கள அசிங்கப்படுத்திருக்கீங்க ஏதோ ஒரு ஜென்மத்துல. சோ அதுதான் திரும்ப வருது, நடந்தது திரும்ப வருது, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க பாபா நினைவுல நேற்று சொன்ன மாதிரி உலக சேவை மனசா சேவை அதுல பிஸியாகி சக்தியை பரப்பிட்டே இருங்க, அப்பதான் இந்த போதை இருக்கும். எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு போதை ஏறிக்கிட்டே இருக்கும். என்ன முயற்சி? நினைவு தான். நான் யாரு, நான் யாரு, நான் யாரு, அது மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் யாரு? பாபாவோட குழந்தை. நான் யாரு? நாராயணன். நான் யாரு? இந்த உலகத்தையே துக்கத்துல இருந்து மீட்டவன். இந்த போதை ஏறிக்கிட்டே இருக்கும். நாராயணன் ஆகுறதுக்கு என்னென்ன டெஸ்ட் பேப்பர்ல எல்லாம் நான் பாஸ் ஆன முந்தைய கல்பத்துல அதைத்தான் இப்ப பாத்துட்டு இருக்கிறேன், பாஸ் ஆயிட்டு இருக்கிறேன். அந்த போதை இருக்கணும், நிரந்தரமா இந்த போதை, இந்த நினைவு இருக்கணும். பரமாத்மாவுடைய குழந்தைன்ற நினைவு இருக்கணும். உலகத்துல எல்லாரும் வந்து சொல்ல மாட்டாங்க, கடவுள் தன்னுடைய ஒரே குமாரன் அனுப்பினாருன்ட்டு இயேசு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனா நிஜமாலே நம்மளதான் அனுப்பியிருக்காரு அது அவங்களுக்கு தெரியாது. சோ அந்த போதை நீங்க தான் ஏத்தணும். ஒரே கவலை, முயற்சி செய்யணும், முயற்சி செய்யணும், நாராயணன் ஆகணும், உடல் சார்ந்து இந்த உலகத்தை மறக்கணும். இந்த ஒரு கவலை தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. ஆனா மனிதர்களுக்கு இந்த கவலை இருக்கிறது கிடையாது, உங்களுக்கு தான் இந்த கவலை இருக்கு. உடல் உணர்வை மறந்து ஆத்ம உணர்வுல நிலைக்கணும்ன்ற கவலை. இந்த முரளி கேட்கும் போது எல்லாருக்கும் போதை ஏறுது, ஆனா இங்க இருந்து போன உடனே விளையாட்டு முடிஞ்சிருக்கு, போதை போயிடுது. அப்ப அது திரும்ப திரும்ப அசை போட்டுட்டே இருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அப்படி முரளி எடுத்து முடிச்ச உடனே அப்படியே அமைதியா போயிடுவான். சோ இதோடைய நினைவு தான் அந்த கோயில்ல போயிட்டு அமைதியா உட்காந்துட்டு அப்படியே வரணும் பேசாமன்றதுன்றதே இதோடைய நினைவு தான். முரளி உள்ள போச்சு, அது வேலை செய்யணும், வேற எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது, முரளி விஷயத்த மட்டும் பேசணும், அவ்வளவுதான். எல்லோரும் வரிசைப்படி இருக்கிறாங்க இல்லையா? நம்ம ஆத்மாவுடைய தந்தை வந்திருக்கிறாரு, அவரு கூட நாம பரந்தாமத்துல வசிச்சு இருந்தோம். ஆனா இப்படி யாருமே புரிஞ்சுக்கல. நாம யாரு கூட 5000 வருஷம் பரந்தாமத்துல இருந்தோமோ அந்த அப்பா வந்திருக்கிறாரு, அவர் கூட இருந்தோம். எவ்வளவு சூப்பர் இல்ல? குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க, ஏய் நீ குழந்தையா இருக்கும் போது இவரு தாண்டா பக்கத்து வீட்டுல இருந்தாரு, அவரு தாண்டா உன்னை மடியில தூக்கி வச்சுக்கோருன்னுவாங்களே. அந்த மாதிரி பாபாவே சொல்றாரு, ஏன்னா அதை பத்தி வேற யாருக்கும் தெரியாது, என் கூடவே இருந்த நீ, உன்னுடைய அப்பா நான், ஒவ்வொரு கல்பத்திலும் வந்து நீ யாருன்றத ஞாபகப்படுத்தி உன்னை மீண்டும் நாராயணன் ஆக்குறேன். மனிதர்களுக்கு யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது, வந்திருக்கிறது கடவுள், நம்மள நாராயணன் ஆத்ம கடவுள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதே மாதிரி கடவுளோடு நாம வசிச்சோம்னா யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. சாது சன்னியாசிகள் தூய்மையா இருந்தாலும் அவங்களையும் வசிக்கிறவங்க இருக்குது. சோ யாரோ ஒரு சிலர் தான் ஃபேமஸ் ஆகுறாங்க, ஏன்னா அவங்கதான் உண்மையான தூய்மையா இருப்பாங்க. நாம பரமபிதா பரமாத்மா, நம்மளுடைய பரமபிதா பரமாத்மா ஞான கடல் ஜீவன் முக்தி கொடுக்கிற வள்ளல். அவரு நம்மள சொர்க்கத்தின் எஜமானன் ஆக்குறாருன்ற நம்பிக்கை எல்லோருக்கும் ஏற்படல. அதனாலதான் இங்கிருந்து காலு வெளியில போன உடனே அந்த குஷி மறைஞ்சிடுது. ஒருவேளை அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கும் தெரியுமா, குஷியில துள்ளி குதிப்பாங்கன்றது. இப்ப குழந்தைங்களுக்கு அந்த போதை இல்ல, நாம யாருன்ற போதை இல்ல குழந்தைங்களுக்கு. அப்ப இருக்கணும் ஜீவன் முக்தி கொடுக்கிற வள்ளல் இல்லையா, அவங்க பக்தியிலே வந்து சிவனை வந்து முக்தி கொடுக்கிற வள்ளல்னு வாங்க. சரி, அப்படியே இருந்தாலும் அந்த வள்ளல் வந்திருக்கிறாரு அந்த நம்பிக்கை யாருக்கும் ஏற்படல இல்லையா. சிவன் அப்ப அதான் சொல்றாரு, இல்ல இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இருந்தா அந்த போதை தெரியணுமே, குஷி தெரியணுமேன்றாரு. அது இல்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்ல, அதனாலதான் இங்க இருந்து போனவொன்னு குஷி மறைஞ்சிருது. இல்லைன்னா ஒரு வினாடி குஷி ஆயிடு இல்லையா. ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டான் அப்படின்னா அவனுக்கு அந்த போதை அன்னைக்கு ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்டேட் டெஸ்ட் எடுக்கிறவங்களுக்கும் இருந்துகிட்டே இருக்கும், அவங்க முகம் சொல்லும். ஆனா உங்க முகம் சொல்ல மாட்டேங்குது, அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. பாபா உங்களை சொர்க்கத்தின் யஜமானரா ஆக்கிட்டு இருக்கிறாரு, நான் சொர்க்கத்தின் யஜமானனா ஆகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை இல்ல. அதனாலதான் இங்க இருந்து போன உடனே உங்களுக்கு குஷி மறைஞ்சிருக்கு. சோ இங்க இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் பாபா ஆத்மாவை எழுப்புறாரு, அதுக்கப்புறம் சுத்தமாரும் போயிடுது, அதனால குஷியும் போயிடுது, நம்பிக்கையும் போயிடுது, குஷியும் போயிடுது. நானும் இந்த உடல பிரம்மாவுடைய உடல ஆதாரமா எடுத்திருக்கிறேன், அப்படி இல்லைனா நான் எப்படி ராஜயோகத்தை கத்துக் கொடுக்க முடியும், உங்களை ராஜாவை எப்படி ஆக்க முடியும், இந்த யோகம் எனக்கு மட்டும்தானே தெரியும், எனக்கோ சொந்தமா ஒரு சரீரம் கிடையாது. அதான் சிவனுக்கு லிங்கத்தை வச்சு பூஜை பண்றது, அவருக்குன்னு சரீரம் கிடையாது. கோயில்ல பாருங்க, எல்லா தேவதைகளுக்கும் அவங்கவுங்களுக்கும் சொந்தமா ஒரு சரீரம் இருக்குது. சூக்ஷ்ம தேவதைகளுக்கு சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, சத்யுக தேவதைகளுக்கு ஸ்தூல சரீரம் இருக்குது. ஆனா நானும் அசரீரி இல்லையா. சிவன் கோயில்ல பாத்தீங்கன்னா எல்லா தேவதையுடைய சிலையும் இருக்கும், ஆனா நடுவுல சிவலிங்கம் இருக்கும். இவங்களெல்லாம் இப்படி ஆக்குனவருக்கு உடல் கிடையாது, அதனாலதான் அன்பே சிவன், தனக்குன்னு ஒரு சரீரம் கூட எடுக்கல. சோமநாதர் கோயிலோ அல்லது சிவனுடைய எந்த கோயிலுக்கு நீங்க போனாலும் அங்க நிராகார வடிவம் தான் இருக்கும், அதாவது லிங்க ரூபம் தான் இருக்கும், மனித தோற்றம் இருக்காது. பேர் மட்டும் விதவிதமா வச்சுட்டாங்க, இந்த ஈஸ்வரர், சோமநாதீஸ்வரர், அந்த நிறைய பேர் பக்கநாதர் அது இதுன்னு பேரை வச்சுட்டு, ஆனா எங்க போனாலும் அங்க லிங்கம் தான் இருக்குது. அப்ப எனக்கு உடல் இல்லையே, இருந்தாலும் ஞான கடல் அந்த ஞானத்தை கொடுத்ததுனால தான் என்ன மகிமை பாடுறீங்க. இப்ப உடல் இல்லாம என்னால எப்படி கொடுக்க முடியும், அதனால பிரம்மா உடல்ல வர. ஆத்மா பரந்தாமத்திலிருந்து வந்து விதவிதமான உடலை எடுத்து விதவிதமான பாகத்தை நடிக்குது. எண்பத்தி நாலு பிறவி சக்கரத்துல நாம வந்திருக்கிறோம், ஆத்மாக்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். ஆனா உடலே இல்லாத சிவன் 84 பிறவி சக்கரத்துல வரல, இருந்தாலும் வரார் ஒரு தடவை, அதாவது மறுபிறவி சக்கரத்துல வரல. பட் இருந்தாலும் அவர் எப்படி வராருன்னு நாம மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும். அது எப்படி கடவுள் வர முடியும், அப்ப நீங்க சொல்லுங்க வர முடியும். இறந்தவங்களுக்கு பித்ருக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறீங்கல்ல, திதி வைக்கிறீங்கல்ல, அப்ப ஆத்மா வந்து சாப்பிடுது தானே. அப்ப வந்தது ஆத்மா தான், சரீரம் கிடையாது. அப்ப ஆத்மாவாலேயே பிரவேசிக்க முடியும் பொழுது பரமாத்மாவால பிரவேசிக்க முடியாதா? ஆனா பூதத்தின் ஆத்மாக்கள் நிறைய சஞ்சலம் தொல்லை கொடுக்குது, கல் எடுத்து எல்லாம் அடிக்குது, இல்லையா ஒருத்தர் உடம்புக்குள்ள வந்துட்டு அது என்ன வேணாலும் பண்ணும். ஏன்னா ஆத்மா சரீரத்துல வரும்பொழுது சில வேலையை செய்ய முடியுது. அது பேய்னு சொல்றாங்க. இப்ப அசுத்த ஆத்மாக்களே நுழையுது அலையுது அப்படிங்கறத நாம பாக்கிறோம், அனுபவம் இருக்கு குழந்தைங்களுக்கு. எது வரைக்கும் அலையும், அதுக்குன்னு சொந்த சரீரம் கிடைக்கிற வரைக்கும், மறுபிறவி எடுக்கிற வரைக்கும் திடீர் மரணம் அடைந்த ஆத்மாக்கள் அலையும். அதே மாதிரி சுத்தமான ஆத்மாவும் வந்து இன்னொருத்தர் உடல்ல பிரவேசிக்கும், அதுவும் நாடகத்துல பதிவாயிருக்கு. இல்லையா சிவபாபா மட்டும் இல்ல, கிறிஸ்து ஆத்மா வருது, நபி உடம்புல ஜிப்ரேல்னு ஒரு ஆத்மா வருது, சித்தார்த்தர் உடம்புல புத்தர் ஆத்மா வருது. அசுத்த ஆத்மா மட்டும் இல்ல, சுத்தமான ஆத்மாவும் நுழையும். அசுத்தமான ஆத்மா நுழைஞ்சு அசுத்தமான வேலையை செய்யும், துக்கத்தை கொடுக்கும். சோ எப்படி சுத்தமான ஆத்மா அசுத்தமான ஆத்மா நுழையுதோ அதே மாதிரி பாபாவும் நுழையிறார், இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு கல்பத்திலயும் இது நடக்குது. அதனாலதான் எது நடந்துச்சோ கடந்துச்சோ அது எல்லாமே டிராமாவுடைய விளையாட்டு, டென்ஷன் ஆகாத எல்லாமே விளையாட்டு. இல்லையா எதை பத்தியும் டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாமே விளையாட்டு. நான் வந்து சாதாரண வயோதிகருடைய உடல்ல பிரவேசிக்கிறேன், கண்டிப்பா அனுபவசாலி சரீரம் தேவை. பாபா சொல்ற எதுவுமே பிரம்ம பாபாவுக்கு புரியலன்னா சொல்லி என்ன பிரயோஜனம்? அதனால நல்ல அனுபவசாலி உடல் தேவை. பாபா சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கக்கூடிய அனுபவசாலி உடல் தேவை. சோ அந்த மாதிரி அனுபவசாலி உடல் தான் பிரம்மாவுடையது. அதனால்தான் பிரம்மாவுடைய பேர் புகழ் அடைஞ்சிருக்குது. பிரம்மாவுடைய அறிவுரையும் புகழ் அடைஞ்சிருக்குது. இல்லையா உன்னை படைச்ச பிரம்மாவே வந்தாலும் உன்னை திருத்த முடியாதுன்னு வாங்கலை. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அவர் வந்து கொடுக்கற வழி கூட உன்னை மாத்த முடியாது அப்படின்றாங்க. சரி, பிரம்மாவுடைய அறிவுரைக்கு அந்த மகிமைனா அந்த அந்த அறிவுரை அவருக்கு யார்கிட்ட இருந்து கிடைச்சது? சமசுப்பர். இல்லையா உலகத்துக்கே அறிவுரை பிரம்மா கொடுத்தாரு, பிரம்மாவுக்கு யாரு அறிவுரை கொடுத்தா? உலகத்துக்கே பிரம்மா அப்பா, பிரம்மாவுக்கு யார் அப்பா? இல்லையா பிரம்மா கையில அந்த ஓலைச்சுவடி காட்டுறாங்க, ஞானம் கொடு காட்டுறாங்க, அது யாரு கிட்ட இருந்து அவருக்கு கிடைச்சது? சிவபாபா கிட்ட இருந்து. சோ இறைவனுடைய ஞானம் பிரம்மாவுக்கு கிடைச்சதுனாலதான், பிரம்மா சரஸ்வதிக்கு கிடைச்சதுனாலதான் பிரம்மா சரஸ்வதி கையில அந்த புஸ்தகம் இருக்கு. சோ அப்ப ஏன் அப்படி இருக்குன்னா, இறைவன் கிட்ட இருந்து நேரடியா ஞானம் பெற்றவர்கள் அவங்க, அந்த ஞானம் அவங்க மூலமா தான் மனித இனத்துக்கு வந்துச்சு அப்படிங்கறதுடைய அர்த்தம் அது. பிரம்மா சிவபாபாவுடைய குழந்தையாக இருக்கிறார், அதனால அவருடைய சிவபாபாவுடைய வழி ஸ்ரீமத்து வேணும், பிரம்மாவுக்கு வேணும். ஏன்னா குழந்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பாவுடைய வழிப்படி நடக்கிறது. சிவபாபாவுடைய வழிப்படி நடந்தாதான் அவர் சிவபாபாவுடைய குழந்தை. உண்மையிலே பிரம்மா கொடுக்கிற அந்த வழிக்கு சொந்தக்காரர் யாரு? சிவபாபா. சிவபாபாவுடைய வழியைத்தான் பிரம்ம பாபா சொல்றாரு. முக்கியமான ஸ்ட்ரீம் பிரம்மாவுடையதாகவும் இருக்கணும், ஏன்னா அவருக்குள்ளத்தான் பாபா பிரவேசிக்கிறாரு. பாரதவாசிகள் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கல, ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாமே ஒண்ணுதான், கிருஷ்ணரும் ஒண்ணுதான், சிவனும் ஒண்ணுதான், ஹரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன்ல மண்ணு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு புரியல, கிருஷ்ணர் வேற சிவன் வேற பிரம்மா வேற அப்படின்னு தெரியல அவங்களுக்கு. கிருஷ்ணர மகாத்மா யோகேஸ்வர்னு சொல்றாங்க, ஆனா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. இல்லையா, சிவன் கொடுக்கிறாரு பிரம்மா மூலமா கொடுக்கறனால அது பிரம்மாவுடையதாகவும் மாறிடுது, ஏன்னா அவர் மூலமா கொடுக்கிறார். மற்றபடி பிரம்மா உடலுக்குள்ள சிவன் வந்து கொடுக்கிறாரு மகிமையெல்லாம் சிவன் ஒருவருக்கே தவிர பிரம்மாவுக்கோ கிருஷ்ணருக்கோ கிடையாது. பாரதவாசிகளுக்கு தெரியாம கிருஷ்ணர் மகாத்மான்றாங்க, யோகேஸ்வரன் சொல்றாங்க. கிருஷ்ணருடைய ஆத்மா இப்ப ஈஸ்வரன் மூலம் யோகத்தை கத்துக்கிட்டு யோகேஸ்வரர் ஆகிட்டு இருக்குது பிரம்மா உடல்ல இருந்து. அப்ப யோகேஸ்வரன்றது உண்மையில யார சொல்ல முடியும், பிரம்மாவைத்தான் சொல்ல முடியும். கிருஷ்ணரையும் சொல்லலாம், ஏன்னா யோகத்துல மூழ்கிய நிலை, அதாவது உடல் உணர்வுல இருந்து மறந்த நிலை சொர்க்கத்துல இருக்கிறதுனால. ஆனா இது எதுவுமே மனிதர்களுக்கு தெரியாது, ஆனா கரெக்டா சொல்றாங்க யோகேஸ்வரன். இது எவ்வளவு ஆழமான ரகசியம், பரமாத்மா பேரு வடிவத்திலிருந்து விலகி இருக்கிறாரு, அவருக்கு உடம்பே கிடையாதுன்னு மனிதர்கள் சொல்றாங்க. அவருக்கு உடம்பு இல்லைன்றது உண்மைதான், ஆனா அவருக்கு வடிவமே இல்லைன்னா சோமநாதர் கோயில்ல சிவலிங்கத்தை ஏன் அவருடைய நினைவு சின்னம்னு சொல்றீங்க? அதுவும் சிவனுடைய அவதாரத்தின் நினைவு சின்னம் சொல்றீங்க. அப்ப அவர் அவதரிச்சிருக்கிறார், இதே லிங்க ரூபத்துல ஆத்மாவாகவே வந்திருக்கிறார். கல்பத்துக்கு முன்னாடி கண்டிப்பா சிவபாபா வந்திருந்தாரு, இப்பவும் அதே மாதிரி வந்திருக்கிறார். இல்ல மெயின் ஞானமே நடந்தது மீண்டும் நடக்கும், இறைவன் மீண்டும் வருவாரு. இயேசுவை பத்தி கிருஷ்ணரை பத்தி மகாபாரதம் அது இதுன்ட்டு படிக்கனால என்ன பிரயோஜனம், இப்ப வரலையே. அப்ப அது ஏன், அது ஏன் அவ்வளவு முக்கியமான புஸ்தகம், மீண்டும் அதெல்லாம் நடக்க போகுது. துவாபர யுகத்துல இருந்து சிவனுக்கு பக்தி ஆரம்பிக்கிறாங்க, சிவ ராத்திரி கொண்டாடுறாங்க. இது எல்லாமே எதை குறிக்குது, அவரு முந்தைய கல்பத்தின் சங்கம் யுகத்துல வந்து எல்லோரும் தேவதையாக்குற அற்புத செயலை செஞ்சதுடைய மகிமை, ஆனால்தான் பக்தி சிவனுக்கு பக்தி செய்யறாங்க. பாபா புரிய வைக்கிறாரு, ஆத்மாக்களான நீங்க நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க பரந்தாமத்துல இருந்து, நானும் அங்கிருந்துதான் வந்திருக்கேன். ஆத்மாவும் அழியாது பரமாத்மாவாகிய நானும் அழிய மாட்டேன். ஆத்மாவுக்குள்ள 84 பிறவியின் நடிப்பு நிரம்பி இருக்குது, அதனால 84 பிறவி எடுக்கிறீங்க. முத முதல்ல வரும்போது புது உடல்ல வந்து புத்தம் புது நடிப்பு சதோபிராதம நடிப்பு நடிக்கிறீங்க, மறுபிறவி எடுத்து எடுத்து பழைய உடம்புல வரீங்க. பாபாவுடைய நடிப்பு எப்ப வருது, கழிவு இறுதியில. அப்ப எல்லோருக்கும் பழைய சரீரம் தான், சோ நீங்க எல்லாம் பழைய சரீரம் எடுக்கும்போது பாபாவும் வந்து பழைய சரீரத்தை தான் எடுக்கிற. நீங்களும் அந்த டைம் பழைய சரீரத்துல தான் இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன, கலியுகத்துடைய சரீரம் பஞ்ச தத்துவமே பழசாயிடுச்சு, சோ அதுல இருந்து எடுக்கிற சரீரம் பழசுதானே. சோ நானும் பழைய உடல்ல இருக்கிறேன், நீங்களும் பழைய உடம்புலதான் இருக்கிறீங்க. இந்த பழைய சரீரத்திலிருந்து உங்களை விடுதலை செஞ்சு புதிய சரீரத்தை கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் விடுதலை செய்யறார், முக்தி, புது சரீரத்தை கொடுக்கிறாரு, ஜீவன் முக்தி. இததான் பாபா பண்ற. ஆத்மா அழிவற்றது, வந்துடுச்சு, அதுக்கப்புறம் வெளியில வர்றதே லட்சியமா, அப்புறம் ஜீவன் முக்தி. இது ரெண்டுத்தையும் பாபா கொடுக்கிறார் பழைய உடம்புல வந்து. ஏன்னா பழைய சரீரம் அந்த சரீர உணர்வு எல்லாமே துக்கத்தை கொடுக்குது, அதனால அதுல இருந்து விடுதலை செய்யற. எதுல இருந்து, சோழிக்கு சமமான நிலையிலிருந்து விடுதலை பண்ணி வைரத்துக்கு சமமா ஆக்குற, அதுக்கான வழிய சொல்றாரு. எப்படி வைரத்துக்கு சமமா ஆகுறதுன்ட்டு, சோழிக்கு சமமா இருந்த நமக்கு கொடுக்கிறாரு அந்த வழிய. அதனாலதான் நாயகன் ஒருவனே அப்படின்னு பக்தர்கள் மகிமை பாடுறாங்க. பாபா சார் ஆமா ஒருத்தந்தான், பரந்தாமத்துல வசிக்கிறன்னா இப்ப பழைய சரீரத்துல வந்திருக்கிறேன். பழைய சரீரத்துல இருக்கும்போதுதான் உங்களுக்கு துக்கம் அதிகமாகுது, இப்ப உங்களை துக்கத்துல இருந்து காப்பாற்றணும், நானும் பழைய சரீரத்துலதான் வரணும், இங்க புது சரீரம் கிடையாது. உங்களுக்கு 84 பிறவியில கடைசி பிறவில தான் இந்த அழுக்கான சரீரம் கிடைச்சிருக்குது. அதனால சரீரம்னு புரிஞ்சுக்காதீங்க, இது அழுக்கான சரீரம், அதுல இருக்கிற அழிவற்ற ஆத்மான்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. 84 பிறவி முழுசா அனுபவிச்சுட்டீங்க, ஏன் இந்த பழைய உலகத்துல அனுபவிக்க எதுவுமே இல்லைன்னு வைராக்கியம் வரணும். அனுபவிச்சுட்டீங்கன்னு சொல்றது எதுக்கு? நீங்க அனுபவிக்காததா? எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டீங்க, இனி தொட்டதெல்லாம் உங்களுக்கு துக்கம் தான் வரும். அதனால இங்க வேண்டாம், உங்களோட புத்தி இங்க இணைய வேண்டாம். நமக்கு புது உலகத்துல புது உடம்பு கிடைக்கும். அப்ப நீங்க எவ்வளவு குஷியா இருக்கணும், எவ்வளவு குஷியில இருக்கணும். இதுதான் பாபா சொன்னார் இல்லையா, இதுதான் புத்திசாலிப்பு. அந்த இதே மைண்ட்ல இருக்கணும். புது உடம்பு வரப்போகுது, பழைய உலகத்துல நம்ம ஏன் நினைக்கணும், நம்ம என்ன இங்கேயா இருக்க போறோம் இல்லையா, அது இருக்கணும். ஒரு அரசியல்வாதி வந்து வெளிநாட்டுக்கு போனாராம். போகும்போது அங்க தங்கம் இருந்துச்சான். இவரை பார்த்த உடனே அப்படியே எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டாராம். கட்ல ஏர்போர்ட்ல அவர் மாட்டிக்கிட்டாராம், அசிங்கம் ஆயிடுச்சான். சோ இந்தியாவில இருந்துதான் அது போச்சு இல்லையா. சோ அது ஓகே. சோ இப்ப இல்ல, அங்க இருக்குது, அதனால அவருக்கு எடுக்கணும்னு தோணுது. அவர் பெரிய பதவியில இருக்கிறவர், அவருக்கே அப்படி தோணுது. அப்ப ஆனா இப்ப ஒண்ணுமே இல்லாத இந்தியாவில இருந்து அனைத்தும் நிறைந்த சுத்தம் புது பாரதத்துக்கு போக போறோம். இங்க இருக்கிற எதை நீ எடுத்து வைக்கிற? எடுத்துட்டு போக முடியுமா? முதல்ல எடுத்துட்டும் போக முடியாது. இங்க இருந்து எடுத்துட்டு போற அளவுக்கு இங்க இருக்கிறது ஒண்ணும் உயர்ந்த பொருள் கிடையாது. அங்க அப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். எதுக்கு இங்க இருந்து போகணும், எடுத்துட்டு போகணும்? பாபா சொல்றாரு, 84 பிறவி அனுபவிச்சுட்ட குழந்தை புது உலகத்துல உனக்கு புது உடம்பு கிடைக்க போகுது. அதனால பழைய உலகம், பழைய உடல் எல்லா பற்றையும் நீக்கு. உன்னை அழிச்சிட்டு போறதுக்கு, உனக்கு புத்தம் புது உடல் கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அப்ப எவ்வளவு குஷி இருக்கணும். புது உடம்பு எடுக்க போறீங்க, அதுவும் புது உலகத்துல எடுக்க போறீங்க, பயங்கர ஆனந்தமா இருக்கும். அந்த அந்த போதை உங்களுக்கு இப்பவே இருக்கணும்ன்றாரு. இப்ப அந்த போதை யாரெல்லாம் நிரப்பிக்கிறாங்களோ அவங்கதான் முதல்ல பிறப்பாங்க, அவங்கதான் உயர்ந்த பதவி அடைவாங்க. ஆனா எல்லாம் வரிசைப்படி இருக்கிறீங்க, உங்களுடைய குஷி வரிசைக்கிரமமா இருக்குது. ஒரு சிலர் முழு டல் ஹெட் ஆகாத மந்த புத்தியுடையவரா இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு அந்த குஷியே வரல. சொர்க்கத்துக்கு போறீங்க, ஒரு சில நம்ம ஸ்டால்ல எல்லாம் சொல்லும் போது சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னா அப்படின்ட்டு போவாங்களே, அந்த மாதிரி இருக்கிறான். யாரு? பாபா குழந்தையே பாபா சொல்றாரு, உங்களுக்கு அந்த குஷி இல்லையே. அவங்க ஸ்டால்ல இருக்கிறவங்க எப்படி அப்படின்ட்டு போறாங்களோ அந்த மாதிரிதான் நாள் ஃபுல்லா உங்க முகம் இருக்குது. முரளி கேட்கும் போது மட்டும் கொஞ்சம் ஏதோ போதை ஏறின மாதிரி இருக்குது. மாய முற்றிலும் கல்புத்தி உடையவரா ஆக்கிடுச்சு உங்களை. எப்படி சூடான தோசைக்கல்ல நீரை தெளிச்ச உடனே அப்படியே வத்திடும், அந்த மாதிரி அவங்களுடைய புத்தியில என்னத்தான் இந்த ஞான நீரை தெளிச்சாலும் தங்க மாட்டேக்குது, காணாம போயிடுது. அதனால பாபா சொல்றாரு, நிறைய ஞானம் கஷ்டமா இருக்குதா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உன்ன ஆத்மானும் பாபாவுடைய குழந்தைன்னு மட்டும் புரிஞ்சுக்கோ போதும். ஆனா அது கூட சில குழந்தைங்களுக்கு புரிய மாட்டேக்குது. ஒருவேளை அப்படி புரிஞ்சிருந்தாங்கன்னா ஆச்சரியப்படுற வகையில ஓடி போயிடுவாங்களா பாபா விட்டுட்டு? அப்ப புரிஞ்சுக்கலாம், பரமாத்மாவுடைய குழந்தை. அந்த அந்த பேசிக் ஞானமே புரிஞ்சுக்கலன்ற. பரமாத்மாவுடைய குழந்தை, கடவுளுடைய குழந்தை கடவுளை விட்டுட்டு எங்க போகும்? அங்க எல்லாம் கடவுள் கிட்ட பிச்சை கடிச்சிட்டு இருக்கிறாங்க பக்தியில. இங்க பாபா ஆஸ்தியே குழந்தைங்களுக்கு கொடுக்கிறார். இப்ப நான் அவருடைய குழந்தைன்னு தெரியாதனாலதான் நீ அங்க போய் பிச்சை கேட்டுட்டு இருக்கிற. இந்த ஞானம் புரியலன்னு அர்த்தம். மாயா அந்த மாதிரி பலசாலி இல்லையா, கவர்ச்சியில சிக்க வச்சு உங்களை பயங்கரமா அடிக்குது. அதுக்கு பாபா சொல்றாரு, ஏன் தெரியுமா மாயா அடிக்குது? பாபா சொல்ற வழிய மீறதுனால, தப்பு பண்றதுனால மாயா அடி கொடுக்குது. என்னன்னு சொல்லி அடி கொடுக்குதான், குழந்தை உன் அப்பா சொத்து கொடுக்க வந்திருக்கிறாரு, ஆனா நீ மறுபடியும் விகாரத்தை விட மாட்ட, அதனால்தான் பலமான அடியை கொடுக்குது, தெளிய வைக்கிறது. கடைசியா எல்லாமே அந்த மாயாவுடைய வேலையை உங்களுக்கு தெளிய வைக்கிறதா, சம பாயிண்ட்ல தெளிய வைக்கிறது. கடைசி நேரத்துல எல்லாருக்குமே காமும் கோபம் எதுவுமே பிடிக்காம போயிடும், ஏன்னா அதனால வர்ற வலி அவங்களால தாங்க முடியாது. அதான் பலமான அடியை கொடுக்குது. ஆனா மாய கிட்ட அடி வாங்காமலே மாறுறது தானே புத்திசாலி தானே. அதான் பாபா சொல்ற, என்ன மாதிரி ஆஸ்திய கொடுக்க வந்திருக்கிறாரு அப்பா, நீ விகாரி ஆகிறியே அப்படின்ட்டு மாயா பலமான அடி கொடுக்குது. பாபா கொடுக்கல, மாயா அடி கொடுத்து பாபா கிட்ட வந்து முகத்தை திருப்பிடுது. இந்த மாதிரி நிறைய பேர் மாயா கிட்ட தினம் தினம் உத வாங்கிட்டு இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு மாயா சொல்லுது, நீ பாபாவை நினைக்கல அதனால நான் அடிக்கிறேன். ஏன்னா பாபாவை நினைக்காதவங்களுக்கு அடி கொடுன்னு கட்டளை மாயாவுக்கு கிடைச்சிருக்குது. சோ அதோடைய வேலையா அது கரெக்டா பண்ணுது. சம பாயிண்ட் இல்லையா, நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப விகாரம் பிடிச்சி இழுக்குது, குறிப்பா காமம் இழுக்குது, மனசு சலனமாகுதுன்னா பல்லேர்னு மாயா அறையுதுன்னு புரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி ஞானம் கொடுக்கிறாரு, உலகத்தின் அதிபதி ஆக்குறாரு, ஒரு பொண்ணுக்காக அந்த உலக ராஜ்யத்தை தூக்கி கடைச்சிட்டு ஓடுறியே அப்படின்னு கொடுக்கறாரு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை வானில சொன்னாரு இல்லையா, இந்த உலகியல் அன்பு வந்து ராஜ்யத்தை இழக்க வச்சுது, பாபாவுடைய அன்பு வந்து ராஜ்யத்தை மீண்டும் கொடுக்குது. அத நமக்கு ஞாபகம் இருக்கணும். புத்தியற்றவரை புத்திசாலியா ஆக்கணும், ஏன்னா நம்மளும் அப்படிதான் இருந்தோம், பாபா ஆக்கிட்டாரு. இப்ப நம்மளுடைய வேலையும் புத்தியற்றவர்களை புத்திசாலி ஆக்குறது தான். அப்ப ஏன் நீங்க அந்த சேவை பண்ண மாட்டீங்க, ஏன் சேவை பண்ண மாட்டீங்க? முதல்ல நீங்க புத்திசாலி ஆகணும், பிறகு மற்றவங்க புத்திசாலியா ஆக்கணும். ஆனா இப்ப வரைக்கும் மாயா கிட்ட அடி வாங்கிட்டே இருக்கிறீங்க. எவ்வளவு எத்தனை வருஷம் தான் மாயா கிட்ட அடி வாங்கிட்டு இருப்பீங்க? சிலர் நிறைய அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க, சிலர் கோபம், சிலர் மோகம் அப்படிங்கிற பேர்ல அடி வாங்குறாங்க. நீங்க எல்லாத்தையும் சமர்ப்பணம் செய்த பிறகு, சரண்டர் பண்ண பிறகு, ட்ரஸ்டியாக தர்மகர்த்தாவாக இருங்க. விகாரத்தையும் தானமா கொடுத்துட்டீங்க, பிறகு அதை ஏன் வேலையில பயன்படுத்துறீங்க? விகாரத்துக்கு எந்த ஒரு வடிவமும் கிடையாது. பணத்தை ட்ரஸ்டியா கவனிச்சுக்கோங்க, அதை நீங்க செயல்ல பயன்படுத்தலாம். இருந்தாலும் மிகவும் கவனமா பாபாவுடைய ஸ்ரீமத்படிதான் பணத்தை செலவு பண்ணணும். பணத்தின் மூலம் எந்த ஒரு பாவ காரியமும் செஞ்சிடக் கூடாது. செஞ்சீங்கன்னா அந்த பாவ சுமை முழுவதும் உங்க தலை மேல விழுந்துடும். இப்ப பாருங்க, புத்தியற்றவர்களை புத்திசாலி ஆக்குற சேவை பாபா பண்றாரு, இப்ப நாம் புத்திசாலியா இருக்கணும். நீ இந்த சேவை பண்ண வேண்டிய நேரத்துல நீயே உத வாங்கிட்டு இருக்கிறிய, புத்தி இழந்துட்டு இருக்கிறிய, மாயை கிட்ட விழுந்துட்டு இருக்கிறிய, காமத்துல விழுந்துட்டு இருக்கிறிய, கோபம் பற்றுல விழுந்துட்டு இருக்கிறிய, பேராச அகங்காரத்துல விழுந்துட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்ற. பாபா குழந்தைனா என்ன அர்த்தம், பாபா கிட்ட சரண்டர் பண்ணிடணும். சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா மாயத்தை விழ மாட்டீங்க. பாபா இது எல்லாம் உன்னுடையது, இந்த பேனா உன்னுடையது, இந்த டிரெஸ் உன்னுடையது, இந்த உடல் உன்னுடையது, இந்த புத்தி உன்னுடையது, எனக்கு எங்க அகங்காரம், எதை பத்தி நான் காலப்படப்படுறேன். பாபா சொன்னார், பாபா சொன்னார், அப்படியே இந்த உடல் பண்ணிச்சு அவ்வளவுதான். இந்த உடலுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. பாபா சொன்னதை அப்படியே செய்யற ட்ரஸ்டி, எஜமான். எஜமானன் பாபான்னா தர்மகர்த்தா, மேனேஜர், அவ்வளவுதான். விகாரத்தையும் தானமா கொடுத்துட்டீங்க, அப்புறம் ஏன் விகாரத்தை பயன்படுத்துறீங்க, ஏன் விகாரத்துல விழுறீங்க? சூப்பரா சொல்ற, இல்ல விகாரத்துக்கு எந்த வடிவமும் கிடையாது. பணத்தை ட்ரஸ்டியா கவனிச்சுக்கோங்க. சோ ரஜினியோட முத்து படம், இது மாதிரி நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த விசுவாசமான வேலைக்காரனை காட்டுவாங்க, வேலைக்காரன் படம் அதெல்லாம். இல்ல அந்த முதலாளியுடைய காசு கொஞ்சம் கூட அந்த ஆசையே இருக்காது, ஆனா உண்மையில அதுக்கு எஜமானமே ரஜினி தான். ரெண்டு படத்துலயுமே அப்படிதான் வரும். சோ அது உண்மையில இப்ப நடக்குது இல்ல. இப்ப நம்மளதுதான், ஆனா நம்ம வேலைக்காரனா இருக்கணும், பாபா தான் எஜமானன் அப்படி இருக்கணும். அப்பதான் உலகத்தின் எஜமானனா சொர்க்கத்துல நம்மள மாத்துவார். இப்ப பணம் எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும், நீங்க ஒரு எஜமானன், நீங்க அவங்க வீட்டு வேலைக்காரன்னா ஒரு விசுவாசம் உள்ள வேலைக்காரனா இருந்தா எப்படி நடந்துக்குவீங்க? அது மேல பற்று வைக்க மாட்டீங்க, அதை வச்சு அவங்க என்ன செய்ய சொல்றாங்களோ அதை தான் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பயன்படுத்துங்க, உங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்தக்கூடாது இல்லையா. சோ பாபா கிட்ட வழி கேளுங்க, இதை இப்படி பண்ணலாமா பாபா, இப்படி செலவு பண்ணா அதுல ஏதாவது பாவம் வருமா பாபா, கேட்டு பண்ணுங்க. அப்படி பாபா கிட்ட கேட்டுட்டு பாபா பண்ணலாம்னு முரளியில சொன்னதோ, அல்லது அப்ப இது வந்து சாக்காரத்துல பாபா இருந்த லெட்டர் எழுதி கேப்பாங்க, அப்படி அவர்கிட்ட இருந்து ஒரு கட்டளை வந்துருச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டா அதுல சுமை எல்லாமே பாபாவுக்கு போயிடும். அது அதுக்கான பொறுப்பு பாபா கிட்ட போயிடும், சுமை இருக்காது. ஏன்னா பாபா படி சொன்னாலே பிரச்சனை இருக்காது. ஆனா நீங்க உங்க இஷ்டப்படி ஏதோ ஒரு பாவ காரியம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட சுமை ஃபுல்ல உங்க தலையில வேண்டும். அது ரொம்ப கவனமா இருக்கும். பாபா குழந்தை ஆனப்புறம் கடன் கொடுக்கறீங்கன்னா கூட யோசிச்சு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கறோம், இது பாவ காரியத்துக்கு பயன்படுமா, யோசிச்சு கொடுக்கணும். இல்லட்டினா அந்த சுமை உங்க தலையில வேண்டும். நீங்க ட்ரஸ்ட், உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அந்த காசை உங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ண, ஏன்னா அது பாபாவுடைய காசு. நீங்க சம்பாதிச்சாலும் அது பாபாவோட காசு. கிறிஸ்தவ சகோதரிகள், கன்னிகாஸ்திரிகள், இப்ப நம்ம பாபா குழந்தைங்களே நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒர்க் பண்ணிட்டு டாக்டரா டீச்சரா அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு சரண்டர் சிஸ்டராவும் இருக்கிறாங்க, பிரதர்ஸும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. பட் இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல, புல் காசியம் கொடுப்பாங்களா அல்லது இவங்களுக்குன்னு தனியா எடுத்து வச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஆனா கிறிஸ்தவ கன்னிகாஸ்திரிகிட்ட கேட்டிருக்கிறேன், அவங்க எப்படின்னா அவங்களும் டாக்டர் நர்ஸ் எல்லாம் இருப்பாங்க கன்னிகாஸ்திரிகள், அவங்க வந்து அந்த சம்பள பணத்தை கையிலே வாங்க மாட்டாங்க, டைரக்டா அவங்க ட்ரஸ்டுக்கு போயிடுமா, அது முழு பிச்சைக்காரர்கள் இல்லையா. சோ இங்க வந்து குடும்பத்துல சென்ட்ரல்ல இருக்கிறவங்க அப்படி போலாம், பட் குடும்பத்துல இருக்கிறவங்க எப்படின்னா அது என்னது கிடையாது, பாபாவுடைய காரியத்துக்காக பாபாவுடையது அனுப்பின மாதிரி. நீங்க சம்பாதிச்சு உங்க கையில எடுத்துட்டு வந்தா கூட அது ட்ரஸ்டுக்கு அனுப்பிச்சு அது செலவு பண்றது எப்படின்னு பாபா தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சம்பளம் வாங்கி அவங்க அம்மா கிட்ட அல்லது அப்பா கிட்ட கொடுத்துட்டு கேட்டு வாங்குவாங்க, அது சொல்லுவாங்க, 10 ரூபாய்னா கூட என் குழந்தை என்கிட்ட கேட்டுதான் வாங்குவாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் மனைவி கிட்ட கொடுப்பாங்க, அதே மாதிரி மனைவி கணவன் கிட்ட கொடுப்பாங்க, கொடுத்துட்டு கேட்டு வாங்குவாங்க, அல்லது வீட்டுல பெரியவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி. அப்ப இதனால என்ன, என்னதுன்ற உணர்வு இருக்காது, அதனால சுமையும் இருக்காது. எனக்கு வேணா கேட்டா கொடுத்தாங்க முடிஞ்சு போச்சு, எப்ப கேட்டாலும் அவங்க கொடுக்க போறாங்க முடிஞ்சு போச்சு. அப்படி இல்ல பாவ காரியம் செஞ்சீங்கன்னா அதோடைய சுமை ஃபுல்லா உங்க தலையில வந்து வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கடன் வாங்கி தன்னுடைய பையனுக்கு கல்யாணம் பண்றாங்க, காந்தம்ட்டு அந்த கடனை அடைக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அப்ப இத்தனைக்கும் அவங்க பல வருஷத்து பாபா குழந்தை, பாபா குழந்தைய இருந்துதான் அப்படி இது பண்றாங்க. அப்ப அதுதான் சுமை, இதுல கல்யாணம் பண்ணி வைக்கிறதே பாவம், இதுல கடன் வாங்கி வேற, அதுவும் பையனுக்கு. பொண்ணுக்குதான் பாபா பண்ணி வைக்க சொன்னாரு, பையனுக்கு கிடையாது. பையன் ஆசைப்படுறனா அவனே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சொல்ற. அப்படி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்க பையன் உங்க கூட பேசாம இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி சுமை வந்திருக்காது. இந்த பாவ சுமை பின்னாடி வேற வரும், பதவி குறைக்கும். இப்பவும் அந்த சுமை உங்க தலையில வந்துருச்சு. மாயா மிகவும் சமப்பிரதான தாண்ட நிலையில இருக்குது. பாபாவை ஒரு சரியான முறையில நினைக்கலன்னு அதுக்கு தெரியுது, அதனால இவருக்கு குத்து விடு அப்படின்னு சொல்லுது. பாபாவையும் ஆஸ்தியையும் நீ நினைவு செய்யலன்னா நான் அடிப்பேன் அப்படின்னு மாயா சொல்லுது. நிறைய குழந்தைங்க பாபா என்ன மாயா அடிச்சிருச்சு அப்படின்னு எழுதுறாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, குழந்தை மாயாவுக்கு அப்படி கட்டளை கிடைச்சிருக்குது, என்ன நினைக்கல ஆசை நினைக்கலன்னா அவனுங்கள அந்த குழந்தைய நல்லா அடினா கட்டளை கிடைச்சிருக்குது, அதான் அது பண்ணுது. இப்ப நீ என்னுடையவனா ஆகல, உன்னை என்கிட்ட அர்ப்பணிக்கல, உன் புத்தி என்கிட்ட அர்ப்பணிக்கல, புத்தி அலைய விட்ட மாட்டிக்கிட்ட, நீ எனக்கு சொந்தமாகல, உன்னை சதா சுகமா வச்சிருக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். அப்படி இருந்தும் குழந்தை நீ என்ன நினைவு செய்யல, அதனாலதான் மாயா ஒண்ணு இல்ல. ஈசியான வழி, பாபா கைய புடிச்சுட்டா மாயா எதுவும் பண்ணாது. ஆனா நீ குடிக்க மாட்ட, என்ன நினைவு செய்ய மாட்ட, நினைக்கிறது ரொம்ப ஈஸி ஆனா நினைக்க மாட்ட. நினைவு செய்யறது ரொம்ப ஈஸி, ஆனா அந்த நினைவு நிரந்தரமா ஆக்குறதுக்கு லேட் ஆகுது, பக்கா ஆகுறதுக்கு லேட் ஆகுது, புத்தி அலை விடாம ஒரு பாபாவோட இணைக்கிறதுக்கு லேட் ஆகுது. சோ அப்படி இணைக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது மாயா. அது அடிக்கிற அடியில உடனே அலறி வச்சுட்டு பாபாட்ட போகுது. அப்படி இல்லன்னா பாபாவை நினைவு செஞ்சு செஞ்சு, ஆஸ்திய நினைவு செஞ்சு செஞ்சு, குஷி புத்தியில ஏற வேண்டாமா, தெர்மோமீட்டர்ல மெர்குரி ஏறுமே உடம்பு சூடாச்சுன்னா, அந்த மாதிரி குஷியோடைய மெர்குரி ஏற வேண்டாமா, நினைக்க நினைக்க அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் இல்லையா. இப்ப அழிக்கூடிய காதலனை காதலிய நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு போதை வருது, ஒரு ஒரு பொண்ணு அழகான பொண்ணு நம்மள பாத்துட்டா, அந்த பையன் பார்த்துட்டான் அப்படின்ற நினைவு அப்படி ஒரு போதை கொடுக்குது. இங்க கடவுள், கடவுள் மிக அழகானவர், எப்பவுமே சுந்தராகவே அழகாகவே இருக்கிற அந்த கடவுளே நம்மளை பார்த்து மிக உயர்ந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. மிக உயர்ந்த அழகன் அழகியா இருக்கிற லக்ஷ்மி அல்லது நாராயணனை கல்யாணம் பண்ற வழியும் கொடுக்கிறாருன்னா, அதை நினைக்க நினைக்க உனக்கு குஷி ஏற்படானா, நீ நினைக்க மாட்ற, அதனால உனக்கு குஷி ஏறல, மாயா அடிச்சு அடிச்சுன்னு சொல்ற. மாயா அடிக்கும் போதுதான் பாபா ஞாபகமே வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க மாயா இல்லாட்டினா நினைவு வர மாட்டேங்குது, மாயா இருக்கும்போது டக்குன்னு நினைவு வருது. ஒரு அழகான பொண்ணு கிராஸ் பண்ணா ஐயோ பாபா நினைக்கலன்னு டக்குன்னு ஞாபகம் வருது. இறுதியில நினைவு செஞ்சு செஞ்சு குஷியா இருப்பீங்க. ஆஹா, நான் பாபா கிட்ட போக போறேன், சொர்க்கத்துக்கு போக போறேன் அப்படின்னு பயங்கர மகிழ்ச்சி நிரம்பி பைத்தியம் மாதிரி போயிடுவீங்கன்றார் போதையில. பைத்தியம் மாதிரி ஆயிடுவீங்கன்றார். சோ இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு சில பாபா குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஆனதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு மாத்தாஜி, சம பக்காவான மாத்தாஜி, வந்து அவ்வளவு பாபா போதை, அவங்களை சந்திக்கும் போதே அது தெரியும் அவங்க சாதாரண ஆத்மா கிடையாதுன்னு. அங்க ஒரு டைம்ல நான் பாபா கிட்ட போறேன், நான் பாபா கிட்ட போறேன், நான் சொர்க்கத்துக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லவே ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க பயந்துட்டாங்க, ஐயோ ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டது அப்படின்ட்டு இவங்க சென்டருக்கே இவங்க அனுப்பல, சென்டர்காரங்களும் இவங்களுக்கு முரளியை கட் பண்ணிட்டாங்க. ஆனா பாபா சொல்றதை பார்த்தா அந்த கருணாதித்த நிலை கிட்ட போயிட்டாங்கன்னு நடக்கும். ஜானகிதாதியே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து அவ்வளவு சூப்பரா இருக்குமா கிளாஸ், ஆனா இப்ப உங்களுடைய கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பாபா மேரா பாபா மீட்டா பாபா மேரா பாபா மீட்டா பாபா அதேதான் வாயில வந்துகிட்டே இருக்கு. சோ அப்ப அந்த போதை, அந்த பைத்தியம் மாதிரி ஒரு போதை நிலையை அடையறாங்க. சோ அநேகமா அதுதான் கருணாதித்த நிலையா கூட இருக்கலாம், உங்களுக்கு அதை தவிர வேற எதுவுமே தெரியல இல்லையா. அவ்வளவு ஆனந்தமா இருக்கிறான், அந்த ஆனந்தம் தான் சொர்க்கத்துல வேணும். அவங்க இயக்கத்துடைய தலைவி எல்லாத்தையும் மறந்த போதையில இருக்கிறாங்க, ஆனா இயக்கம் கரெக்டா நடக்குது இல்லையா. அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அதெல்லாம் பாத்துக்கிறாங்க. இதே மாதிரிதான் அங்க சொர்க்கம் ஒண்ணு இருக்கும், பயங்கர போதையில இருப்பீங்க, அதாவது எல்லாமே கரெக்டா நடக்கும். ஆனா அந்த போதையில இருந்து பாத்துக்கிறீங்களா, எப்படி இந்த சொர்க்க ராஜ்யத்தை நடத்தணும்ன்றத கண்கூடான முன் உதாரணமா ஜானகிதாதி இருக்கிறான் இல்லையா. ஒரு சாதாரண பிசினஸ் பண்றோம்னா அவ்வளவு டென்ஷனா இருப்போம், ஒரு சின்ன இயக்கத்தை ஒரு ஸ்கூல்ல நடத்துறவங்களும் அவ்வளவு டென்ஷன், அவங்களுக்கு டைம் இல்ல அப்படி இப்படின்னு. ஆனா டெய்லியும் தாதி பாடுறாங்க ஆடுறாங்க, எவ்வளவு ஆனந்தம். அது பிரகாஷ் மணி தாதியும் ஜானகி தாதியும் ஒரே மேடையில் அப்படியே அந்த அன்பு பயங்கரமா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பிரகாஷ் மணி தாதி பாத்தீங்கன்னா இப்படி இப்படி சொல்லுவாங்க, எல்லாரையும் வாரி அணைக்கிறது. இப்ப ஜென்ரலா அப்படி பார்த்தா ஒரு மென்டல் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஆனா அந்த அன்பு இப்ப மைண்ட்ல வந்து அந்த சகோதர ஆத்மா என்னோட குழந்தை இதே எண்ணம் தான் இருக்கு. அந்த நிலை அடையும் அந்த டைமண்ட் ஹாலே ஆனந்த கண்ணீர் வடிக்குமா அவங்க வந்தாங்கன்னா பிரகாஷ் மணி தாதி வரும்போது. சோ அது நம்ம யூடியூப்ல பாக்கலாம். அந்த யூடியூப்ல பார்க்கும் போதே அழுவோம், தேம்பி தேம்பி அழுவோம். அதை பாருங்களாம். சரி, ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கும், அவங்க இப்படி எப்படி பண்ணுவாங்க அவங்க ஜானகிதாதி, பயங்கரமா இருக்கும் அந்த அன்பு. அப்ப இது இந்த ஒரு விஷயம் தான் நம்ம போகணும் 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 அந்த மைண்ட். சோ அந்த மாதாஜி அழகா ஃபாலோ பண்ணாங்க. சோ அந்த போதையில இருக்கிறாங்க. சோ அந்த மாதாஜி ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு தடவை சென்னைக்கு போறாங்க அவங்க கணவன் கூட பஸ்ல. சென்னைக்கு போகும்போது கணவன் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறாரு, இவங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு எதுவுமே, அவர் என்ன கேட்டாரு என்ன பதில் சொன்ன எதுவுமே இல்ல, முழுக்க முழுக்க பாபா நினைவுல இருந்தாங்க. உபாருங்க அந்த அந்த அதுதான் அன்புல மூழ்கிற நிலை. பாபா நினைவு சொன்னார் பாத்தீங்களா, அந்த நிலை வரணும். பைத்தியம் மாதிரி ஆயிடுவீங்க, அவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்கன்றாரு. நிஜமாலே நான் சின்ன வயசுல பைத்தியத்தை பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன். சின்ன வயசுல எங்க ஸ்கூல்ல அந்த சைடு ரெகுலரா ஒரு பிளஸ் டூ படிக்கிற அல்லது காலேஜ் படிக்கிற வயசுல ஒரு பையன் இருப்பான் பைத்தியமா. குழந்தைங்க கிட்ட முகத்துல கூட அவ்வளவு சந்தோஷத்தை பார்க்க முடியாது. அப்படி சிரிப்பான், புடினுவான், அப்படின்னுவான். பைத்தியமா இருந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும் போல இருக்குங்கன்னு தோணும் இல்லையா. அந்த மாதிரி ஆகிட்டீங்கன்ற எவ்வளவு ஆனந்த நிலை. இந்த உலகம் வந்து யாரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்னு தள்ளி வைக்கதோ உண்மையில அவங்கதான் மனநிலை சரியா இருக்கிறவங்களோன்னு டவுட்டா இருக்கு இல்லையா. அவ்வளவு ஆனந்தமா இருக்கிறான். அது எல்லா பைத்தியமும் இல்ல, ஒரு சில பைத்தியம் இல்லையா, ஆனந்தமா இருக்கிற பைத்தியம் இருக்கிறாங்க. ஒரு சிலர் கல்லால் அடிப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க, அவங்கள சொல்லல. சரி, ஆனா இங்க அதை பத்தி சொல்ல, இங்க நமக்கு தெளிவுலாம் இருக்கும். பட் அந்த போரன்ற அந்த ஞாபகம் வந்து, அதாவது குழந்தைங்க லீவ் விட்ட உடனே நான் தாத்தா வீட்டுக்கு போறேன்னு அந்த குஷியில ஆடும் பாருங்க. அந்த குஷி நம்ம தாத்தா வீடு சிவபாபா வீட்டுக்கு போறோம் அந்த குஷி இருக்குமா, சொர்க்கத்துக்கு போறோம். அப்ப தாத்தா வீட்டுக்கு போறன்ற குஷி யாருக்கு இருக்கும்? ஏற்கனவே தாத்தா வீட்டுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தாத்தா வீட்டுல இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் விளையாண்டது, தாத்தா எனக்கு இதை வாங்கி கொடுத்தாரு, அது எல்லாம் மைண்ட்ல இருக்கும் போதுதான் அதை எடுத்துட்டு வந்து அந்த போதை வருது. அதே மாதிரி பாபா கொடுத்த ஞானத்தை பல தடவை பிராக்டிஸ் பண்ணி பல தடவை அந்த சொர்க்கத்தை மனசுல எடுத்துட்டு வந்து வந்து அந்த போதை வரும்போதுதான் அந்த போற நிஜமாவே பார்த்துட்டு அந்த இடத்துக்கு மறுபடியும் போறன்ற மாதிரி ஒரு உணர்வு வரும். நினைவு செய்யணும், அப்பதான் அந்த போதை வரும். நினைவு தான் எல்லாமே. உனக்குமே தெரியாத பொண்ணு ஒரு ஒரு வாரம் ஒரு மாசம் லவ் பண்ணி ஒரே மாசத்துல கல்யாணம் பண்ணவங்களா இருக்கிறாங்க. அப்ப அந்த நினைவு அந்த அளவுக்கு நினைவு பண்றாங்க. என்னுடைய நினைவு ஒரு போதை வந்துருது, அதுக்குள்ள அந்த பொண்ணு இல்லாம என்னாலே இருக்க முடியாது, அந்த பொண்ணு இல்லாம நான் தற்கொலை பண்ணிக்குவேன். சோ அது உலகியல் ரீதியான மென்டல் ஆயிடுறாங்க, அதனால துக்கம் தான் அடைய போறாங்க அதுக்கப்புறம். ஆனா இங்க ஆன்மீக போதை, அதனால இப்பவும் சுகம் எதிர்காலத்திலும் சுகம். 21 பிறவி மனிதர்கள் யாருக்குமே ஆத்மாக்கள் பரமாத்மாவுடைய நாயகின்னு தெரியல. பாபா சொல்றாரு, உண்மையிலும் உண்மையான நாயகி நீங்க தான். அரை கல்பமா நீங்க தான் நாயகியாகி இந்த நாயகனாகிய சிவபாபாவை நல்லா நினைவு செஞ்சீங்க. ஆனா ஆத்மா பரமாத்மா மேல அன்பு செலுத்துது அப்படின்னு நீங்க தெரிஞ்சிக்காமலே நினைவு செஞ்சீங்க. தெரிஞ்சிக்காத காரணத்தினால ஆத்மாதான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஆத்மான்னு தப்பா சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க செலுத்துற பக்தியில செலுத்துற அன்புக்கும் பாபா ஞானத்தை புரிஞ்ச பிறகு நீங்க செய்யற அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நாம ஆத்மாவை பரமாத்மான்னு சொல்ல பரமாத்மாவை நாயகன்னும் ஆத்மாவை நாயகினும் சொல்றோம். அந்த தூய்மையான பரமாத்மா பாருங்க, அந்த தூய்மையான நாயகன் நம்மளை எவ்வளவு அழகுபடுத்துற ஆத்மாக்களாகிய நாயகிகளை எவ்வளவு ஞான யோக அலங்காரம் கொடுத்து அழகுபடுத்துற, எப்படி நகை அழுக்க, அதாவது தங்கம் அழுக்கா இருந்தா அதனால செய்யற நகையும் அழுக்காகுமோ அந்த மாதிரி ஆத்மா அழுக்கானதுனால அது எடுத்த உடலும் அழுக்காகி துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்குது நோயினால. சோ இதுக்கு அடிப்படை காரணம் ஆத்மா அழுக்காயிடுச்சு. அந்த ஆத்மாவை வெள்ளையாக்குறதுக்காக பாபா வந்திருக்கிறார். ஆத்மா வெள்ளையான உடனே சத்யுகத்துல சரீரமும் தங்கமா கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தூய்மையா கிடைக்கும், ஆரோக்கியமா கிடைக்கும். எப்படி தங்கத்துல அழுக்கு ஒட்டுதோ அது மாதிரி ஆத்மாவிலதான் அழுக்கு ஒட்டுது. அதை எரிக்கணும்னா பாபாவை நினைவு செய்யணும். அரை கல்பமா அப்பா யாருன்னு தெரியாம நினைவு செஞ்சுங்க, இப்ப தெரிஞ்சிட்டு நினைவு செய்யுங்க. அவர் அப்பா பிரியதர்ஷன் அன்பா நினைவு செய்யுங்க, தூய்மையா தூய்மையான உடல் கிடைக்கும். பாருங்க இந்த தில்வாலா கோயில் வந்து ஆதிதேவ பிரம்மாவுடைய கோயில். ஒருத்தர் அவருக்கு மகாவீர்னு பேர் வச்சுட்டாங்க, ஆனா அதுல அர்த்தம் கொஞ்சம் கூட அவங்க தெரிஞ்சுக்கல. அனுமானையும் மகாவீர்னு சொல்லிட்டாங்க, அனுமான் சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. ஆனா இங்க ஆதிதேவர் யார் கூட சண்டை போட்டாரு? இப்ப ஹனுமார் எங்க, ஆதிதேவர் எங்க? ஆனா ரெண்டு பேரும் மகாவீர்னு சொல்லிட்டாங்க. ஜைன முனிவர் மகாராஜா எதை சொன்னாலும் அது அப்படியே நடைமுறையாக்கிட்டாங்க. அவர் அந்த சிலைக்கு மகாவீர்னு சொன்னாரு, மகாவீர்னு ஆக்கிட்டாங்க, அர்த்தமே தெரியாம. ஆனா நமக்குதான் அர்த்தம் தெரியுது. ஒரு பாபாவை தவிர யாருமே இல்லன்னு இருக்கிறவங்கதான் உண்மையான மகாவீர். அப்படி பாபா இருந்தார் பிரம்ம பாபா, அதனால மகாவீர். ஆனா அவங்க அர்த்தம் தெரியாம கரெக்டா பேர் வச்சுட்டாங்க. இன்றைய காலத்துல ரித்தி சித்தி வேலை பண்றவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. வாயில இருந்து விபூதி எடுக்கிறது, லிங்கத்தை எடுக்கிறது நிறைய. பிரம்ம பாபாவுக்கு எல்லாரையும் தெரியும். அவங்க கடுமையா உழைக்கிறாங்க, கையில இருந்து குங்குமத்தை வர வைக்கிறாங்க, பூவை வர வைக்கிறாங்க. உடனே மனிதர்கள் ஆஹா அற்புதம் சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, குருவா ஏத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ரித்தி சித்தி செய்யறவங்கள ஃபாலோ பண்றதுக்கு நிறைய பேர் உருவாகிடுறாங்க. ஆனா இங்க அந்த மாதிரி விஷயம் எல்லாம் கிடையாது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்த மாதிரி மீண்டும் வந்திருக்கிறேன்னு வேற ரித்தி சித்தி பண்ற யாரும் சொல்ல முடியாது, பாபா தான் சொல்றாரு. குழந்தைங்களும் சொல்றோம், பாபா 5000 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களும் வந்திருந்தோம், உங்ககிட்ட இருந்து சொர்க்கத்தின் ஆஸ்திய வாங்கி இருந்தோம், இப்ப மீண்டும் அந்த ஆஸ்திய அடையிறதுக்காக பரமபிதா பரமாத்மா சிவனுக்கு குழந்தை ஆகிட்டோம், இந்த பிரம்மா மூலமா குழந்தை ஆகிட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அங்க அப்பா குழந்தை உறவு கிடையாது. அந்த ரித்தி சித்தி வேலை பண்றவங்க அதெல்லாம் கிடையாது, சும்மா காலில் விழுந்துட்டு காசு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப கலியுகத்துல இருக்குது உலகம். பாபா கேக்குற கலியுகத்துல பிராமணர்கள் எங்க இருந்து வந்தாங்க? பிராமணர்கள் பிரம்மா வாய் வழியா பிறந்தாங்கன்னு இருக்குது வேதத்துல. பிரம்மா கலியுகத்துல எங்க இருக்கிறாரு, எப்படி வந்தாங்க பிராமணர்கள்? சங்கம யுகத்துல தான் பிராமணர்கள் இருப்பாங்க, ஏன்னா அங்கத்தான் பிரம்மாவின் வாய் வழியா பிறப்பாங்க. காலுக்கும் குடுமிக்கும் சந்திப்பு ஏற்பட்டது இல்லையா? காலுன்னு எதை சொல்றது? சூத்திரர். குடுமின்னு எதை சொல்றது? பிராமணர். ரெண்டுத்தையும் சந்திக்கிற இந்த சங்கமயம் வருது. சோ இப்பதான் நாம மிக உயர்ந்த பிராமணர்களா இருக்கிற நம்மளும் மிக தாழ்வாக இருக்கக்கூடிய கீழானவர்களாக இருக்கக்கூடிய கலியுக சூத்திரர்களும் ஒன்னா சந்திக்கிறோம், பாக்குறோம் அவங்கள. சோ பிராமணர்கள் தான் கடவுளுக்கும் எங்களுக்கும் பக்தனுக்கும் இடையில எதுக்கு பிராமணர்னு அவங்க? பிராமணர் மூலமா தான் கடவுளை நம்ம அடையறோம் இல்லையா? பிரம்மகுமாரிகள் மூலமா தான் இறைவனை அடையறோம். பிரம்மகுமாரி ஆகணும்னால ஒரு பிரம்மகுமாரி ஞானத்தை கொடுத்துதான் ஆகணும். சோ அதனால சூத்ரர்ல இருந்து பிராமணர் ஆகிறோம். இந்த 84 பிறவி சக்கரத்தை பத்தி யாருமே தெரிஞ்சுக்கல, உங்களை தவிர. பிரம்மாவின் வாய்வழி வம்சத்தினராகிய உங்களை தவிர யாருக்குமே 84 பிறவி சக்கரத்தை பத்தி தெரியாது. சோ நாம தான் உண்மையான பிராமணர். நடைமுறையிலே பிரம்மாவுடைய குடும்பம் ஆயிட்டோம். அதனால அந்த கலியுக பிராமணர்களுக்கு சொல்லுங்க, நீங்க உங்களை பிராமணர்னு சொல்லிக்கிறீங்க, பிரம்மாவின் வாய்வழியா பிறந்தோம், அதாவது பிரம்மாவுடைய குடும்பத்தினர், பிரம்மா எங்களுடைய அப்பான்னு சொல்றீங்க. சரி, அந்த பிரம்மாவுக்கு அப்பா யார் அப்படின்னு கேளுங்க. அவங்களால சொல்ல முடியாது. அப்ப அவங்க உண்மையில டப்பிக்குள்ள வச்சிருக்கிற மதிப்பற்ற ஒரு பொருள். எப்படி சொல்றா சார்? மதிப்பற்ற ஒரு பொருள், மதிப்பு கிடையாது. ஒரிஜினல் மாதிரி இருக்கிற டூப்ளிகேட், அதுதான் மதிப்பு இல்லாதது. ஒரிஜினலுக்கு தானே மரியாதை இருக்கும். அந்த ஒரிஜினல் பிராமணர் நாங்க தான் சொல்லுங்க. நாங்கத்தான் உங்களுடைய பகவான் ஆகிறோம், தேவதை ஆகிறோம். நீங்க எங்களுடைய பக்தர்களா இருந்தீங்கன்னு சொல்லுங்க. சோ இத வந்து எப்படி யுக்தியா சொல்றதுன்னு மட்டும் நாம யோசிக்கணும். அவங்களை கஷ்டப்படுத்தாம எப்படி சொல்றது அப்படின்னு. ஆனா இந்த உண்மையை நாம சொல்லணும். அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு அவங்களுக்கு நோகாம எப்படி சொல்றதுன்றது மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். ஆனா சொல்லணும், எப்படி சொல்லணும்ன்றது சொல்லிட்டாரு. பட் யுக்தியா சொல்றது மட்டும் நம்ம யோசிக்கணும். என்ன சொல்லணும்ன்றத பாபா சொல்லிட்டாரு, எப்படி சொல்லணும்ன்றத மட்டும் நாம யோசிக்கணும். பாபா, நாங்க லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதி அடைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. பாபா சொல்றாரு, அதுக்கு முயற்சி தேவைப்படுது, நல்ல முயற்சி பண்ணு. சும்மா முரளி கேட்டா போதாது, அதன்படி நடக்கணும், சேவை செய்யணும், யோகத்துல மூழ்கி இருக்கணும், முயற்சி பண்ணு. நாம இந்த கலியுகத்தை சார்ந்தவங்களே கிடையாது, பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கிறோம்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இந்த கலியுகத்துடைய எந்த குணாதிசயமும் பார்வையிலோ வார்த்தையிலோ எண்ணத்திலோ நடத்தையிலோ தெரியவே கூடாது. அதுதான் லட்சுமி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதி அடைகிற முயற்சி. இப்ப பாபா மறுபடியும் நம்மள அழிச்சிட்டு போக வந்திருக்கிறார். எங்க அழிச்சிட்டு போக வந்திருக்கிறாரு? எங்க இருந்து வந்தோம்? அந்த பிரம்மாண்டத்துக்கு. ஏன்னா அந்த பிரம்மாண்டத்துக்கு எஜமானராக நாம இருந்தோம், மீண்டும் ஆகிட்டு இருக்கிறோம், மீண்டும் அங்க போக போறோம். சோ நம்மளும் பழைய உடல்ல இந்த கலியுகத்துல இருக்கிறோம், பாபாவும் பழைய உடல்ல இருக்கிற வந்திருக்கிறார். பாபா சொல்றாரு, நானும் இந்த பழைய பிரம்மாவுடைய உடலைத்தான் ஆதாரமா எடுக்க வேண்டி இருக்குது. இப்ப தந்தையாகிய என்ன நீங்க நினைவு செஞ்சீங்கன்னா பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். அதுக்கு நான் உங்களுக்கு நேரம் கொடுக்கறேன். ரொம்ப சூப்பரான விஷயம், அதுக்கு நான் நேரம் கொடுக்கறேன். எல்லாருக்கும் சமமா நேரம் கொடுத்திருப்பாரு. அப்போ ஒரு குழந்தையா பிறந்திருக்குது அப்படின்னா அதுக்கு முந்தைய ஜென்மத்துல அதை எடுத்திருக்கும். அதனால அது குழந்தைன்ட்டு அலட்சியப்படுத்திடக்கூடாது. அதுக்கு ஞானத்தை சொல்லணும், அட்லீஸ்ட் பாபானாவது புரிய வைக்கணும். அது செஞ்ச பாவம் சரீரம் விட்டுருச்சு கடைசி நேரம் பார்த்து இல்லையா, இன்னொரு ஜென்மம் எடுத்துருச்சு. சோ அதனால பாபா சிலர் நேரம் கொடுக்கறாரு, எல்லாருக்கும் கொடுக்கறாரு. ஆனா அதிர்ஷ்டம், ஒரு சிலருக்கு 6வது படிக்கும் போதே பாபா கிடைச்சிடறாரு. ஆனா அவங்களுக்கு கல்யாண வயசு வரும்போதோ அல்லது கல்யாணம் ஆன பிறகோதான் பாபா கிடைக்கிறாரு. அதுக்கு பாபா என்ன பண்ண முடியும்? ஆனா அவர் கொடுத்துட்டாரு. உங்க பாவ சுமை வந்து அதை எடுக்க விடாம பண்ணிருக்கலாம். நேரம் கொடுக்கற என்ன நினைவு செய்யுங்க, பாவம் அழியும், அழிச்சிடுங்க. இல்ல லேட், நான் நிறைய நேரத்தை கிட்ட பரவாயில்ல, இப்ப வெறித்தனமா நினைவு செய்யுங்க, இத்தனை வருடமாக நான் பண்ணிருக்க வேண்டியதை இப்ப பண்ணுங்க. பாபா சொல்றாரு, அப்படியே குஷியிலே பைத்தியம் ஆயிடுவீங்க. அது எப்படி இருக்கணும், நான் இப்பவே ஆகணும் பாபா, வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போக போறேன். இப்ப ஹாஸ்டல்ல இருந்து ஒரு குழந்தை ஒரு வருஷம் கழிச்சு அப்பா அம்மா வீட்டுக்கு போகுதுன்னா அந்த பஸ்ல எல்லாம் அந்த போதை இருக்கும், அப்பா அம்மாவை பார்க்க போறேன், பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ பாக்க போறேன், பக்கத்து வீட்டு ரிலேஷன்ஸ பாக்க போறேன், அவங்க எல்லாம் என்ன பார்த்தோன்னே குஷி அடைவேன். அந்த போதை இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பா ஸ்கூல் படிக்கும்போது ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க, காலேஜ் படிக்கும்போது ஹாஸ்டல், அந்த போதை இருக்கும் இல்லையா. அதுலயும் குறிப்பாக இதுக்கு முன்னாடி, இப்ப வந்து பிளாட் சிஸ்டம், பக்கத்து வீட்டுல யாரு இருக்காங்கன்னு கூட தெரியல, இப்ப போதை இருக்குதோ இல்லையோ. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த தெருவே அப்படியே ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும், தெருல எல்லாருமே நம்மளுக்கு கேட்பாங்க. சோ அப்ப வந்து அந்த போதை இருக்கும், அந்த ஊருக்கு வரும்போதே போதை இருக்கும். பஸ் விட்டு இறங்கும் போதே நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது நம்மள பாக்குறாங்க, கேட்கறாங்க, அந்த மாதிரி போதை இப்ப ஏத்துங்க இல்லையா. வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், அப்பாவை நினைக்கிறேன், இந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கு வரப்போறேன், துக்கமே இல்லாம உடலை விட போறோம். எல்லாருக்கும் உடலை விடுறது மிகப்பெரிய துக்கமான விஷயம், ஆனா எனக்கு மிகப்பெரிய சுகமாக ஆக போகுது. அந்த போதையில இருங்க. இதே நினைவு ஒரு பக்கம் போதையும் ஏத்துது, பல ஜென்மம் சேர்த்து வச்ச பாவத்துல இருந்தும் தப்பிக்கவும் வச்சிருது, அழிச்சிருது பாவத்தை. சோ அந்த பயிற்சி பண்றதுக்கு நான் நேரமும் கொடுக்கறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. 69க்கு முன்னாடி சொன்ன வாணி இன்னைக்கு சொல்றாரு நினைச்சுக்காதீங்க. நேரம் இப்ப இல்ல, மிஸ் பண்ணாதீங்க, அலட்சியமா இருக்காதீங்க. பாண்டவ அரசாங்கத்துக்கு குறைஞ்சபட்சம் 8 மணி நேரமாவது சேவை செய்யுங்க இல்லையா. அந்த கவர்மெண்ட் ஜாபே குறைஞ்சது 8 மணி நேரம் வேலை செய்யணும் ரூல்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பண்ணுங்க, குறைஞ்சபட்சம் 24 மணி நேரமும் சேவை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது, மகா சௌபாகியம். ராஜயோகத்தை கத்துக்கிட்டா போதாது, மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கணும், சங்கொலி எழுப்பணும், சேவை 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 செய்யணும். 8 மணி நேரம் குறைஞ்சது ஆத்ம பயிற்சியில இருந்தாரு, ஆத்ம உணர்வுல இருந்தாரு. 8 மணி நேரம் குறைஞ்சது என்ன நினைனாரு, இன்னைக்கு 8 மணி நேரம் குறைஞ்சது சேவையில இரு இல்லையா. வெறும் மனசா சேவை மட்டும் இல்ல, நேற்று சொன்னார் மனசா சேவையில குறைஞ்சது 4 மணி நேரம் இருங்கன்னாரு. ஸ்தூல சேவையை அதாவது அறிமுகத்தை கொடுக்கற சேவை. நிறைய பேர் தப்பா என்ன பண்ணிட்டாங்க, ஏங்க சேவைனா போய் மேடை ஏறி பேசுறது மட்டும் இல்ல, சென்டர்ல நீங்க எது பெருக்கினா கூட சேவைதான் அப்படி சொல்றாங்க. அது சேவைதான் இல்லைன்னு சொல்லல, ஆனா மெயின் சேவை வந்து ஞானத்தை கொடுக்கறதும். இந்த சேவையே செய்யாம அதுவே சேவையின் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது, பதவி கிடைக்காது. சரி, ராஜயோகம் கத்து கொடுக்கணும், அப்பா வந்துட்டாரு, ஆஸ்தி வரப்போகுது அப்படின்ற சங்கொலி எழுப்புங்க, எல்லோருக்கும் இந்த செய்தியை கொடுங்க. நீங்க ஸ்ரீமத்படி, அதாவது ஸ்ரீ அப்படின்னா உயர்ந்த மத்தின வழி, சோ பாபாவுடைய வழிப்படி பாரதத்தை மட்டும் இல்ல உலகத்தையே சொர்க்கமாக்குறீங்க, குறிப்பா பாரதத்தை. அந்த சொர்க்கத்துல இந்த பாரதத்தை சொர்க்கமாக்குற சேவை செஞ்ச நீங்க மட்டும்தான் வரப்போறீங்க, வந்து ஆள போறீங்க, மற்ற தர்மத்தினர் வரவே மாட்டாங்க. இப்ப எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதனாலதான் மற்ற தர்மத்தினரோட கணக்கு வழக்கு வேண்டாம், அஞ்ஞானிகளோட கணக்கு வழக்கு வச்சுக்காதீங்க. ஏன்னா வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கணக்கு முடிக்கிறதுக்காக மீண்டும் அவங்க கிட்ட போய் பிறக்க வேண்டியதா இருக்கும். சோ கணவன் டார்ச்சர், மனைவி டார்ச்சர், குழந்தை டார்ச்சர், மாமியார் டார்ச்சர், மாமனார் டார்ச்சர், என்ன பண்றது, சென்டருக்கே அனுப்ப மாட்டாங்களா, என்ன பண்றது, மனசா சேவை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சக்தி கொடுக்கறது 24 hours பண்ணிக்கிட்டே இருங்க. அப்ப இங்க இருக்கிறதோட உங்களுடைய புத்தி மாட்டாது, அப்ப கணக்கு வழக்கு கட் ஆயிடும். தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் சொர்க்கத்துக்கு வருவீங்க, மற்ற தர்மத்தினர் வரமாட்டாங்க. பிராமண தர்மத்தில இருந்து தேவதா தர்மத்துக்கு போவீங்க, அடுத்தது இறங்கிட்டே வரும் சத்திரியர் வைஷ்யர் சூத்ரர். அதுக்குதான் விராட ரூபம் சொல்லப்படுது. விராட ரூப சித்திரத்தை உருவாக்குங்க, மனிதர்கள் ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இதை வைத்தே கடவுள் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. கடவுள் என்ன இப்படியா பிரிப்பாரு, விஷ்ணுவுடைய தலையில இருந்து பிராமணர் பிறந்தாங்களா, நாங்கள்லாம் காலில இருந்து பிறந்தோமா, அப்படின்னு கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க அதோட அர்த்தம். அட பாவி, நீ அப்படி இருந்த நீ இப்ப கீழே வந்துட்ட, முச்சு குடுமையா இருந்த நீ இன்னைக்கு காலு மாதிரி கீழே வந்துட்டன்னு அர்த்தம் அப்படின்னு புரிய வச்சீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் இத காரணம் காட்டி கடவுள் இல்லைன்னு சொல்றது கட் ஆயிடும். நீங்க எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துக்கிட்டே இருங்களா, தானா அவங்க ஆஃப் ஆயிடுவோம். யாராவது அந்த கடவுளை பத்தி என்னெல்லாம் கேள்வி கேக்குறாங்க, எந்த மதத்துல கேக்குறாங்க, எந்த யோகத்துல தப்பா விளக்கம் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் ஒரிஜினல் விளக்கம் நீங்க பட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க, மேடை ஏறி பேசிட்டே இருங்க, வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பேர் சொல்லி போடுங்க, அப்பாவை எப்பதான் வெளிப்படுத்துது இல்லையா. சரி, படத்தை வச்சு புரிய வைக்கும் போது ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. விஷ்ணுவை விராட ரூபத்துல கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க, அப்ப நம்ம பாக்கலாம். அப்ப எங்க மொத்தமாவே அங்க விஷ்ணு தானங்க காட்டுறாங்க, அந்த விஷ்ணுவே மேல பிராமணனா இருந்தாரு, அவரே கீழே எப்படி ஆனாரு, அவருடைய காலத்தானே காட்டுறாங்க. சோ அவர் அப்படி ஆனாருன்றத புரிய வைங்க. சோ கண்டிப்பா நீங்க படம் வச்சு இருக்கணும், ஸ்கூல்ல கூட படத்தை வச்சு தானே புரிய வைக்கிறாங்க, இல்லைன்னா குழந்தைங்களுக்கு யானைன்னா என்னன்னு தெரியும், சிங்கம்னா என்னன்னு தெரியும், எல்லா குழந்தையும் யானையும் சிங்கமும் பாத்துக்கிட்டா இருக்குது. அதனால்தான் படம் மூலமா காட்டுறாங்க. அதே மாதிரிதான் இந்த நான்கு யுகத்தையும் படமா காட்டுங்க. இப்ப கலியுகம் நடக்குது, கண்டிப்பா இந்த சக்கரம் சுத்தும். பிராமணர்கள் சங்கம யுகத்துல இருக்கிறாங்க, மத்தவங்க லௌகீக பிராமணர்கள், அவங்க வழிகாட்டிகள். உண்மையான பிராமணர்கள் வந்து சங்கம யுகத்துல இருக்கிறவங்க தான், மத்தவங்க எல்லாரும் வழிகாட்டிகள் தான். லௌகீக பிராமணர்கள் வழிகாட்டிகள், லௌகீகன உலகியல் பிராமணர்கள். அவங்க என்ன வழி காட்டுறாங்க, பக்தி செய்யறதுக்கான வழி காட்டுறாங்க. நீங்க தான் ஆன்மீக வழிகாட்டிகள், ஆத்மா எங்க போகணும், அங்கிருந்து சொர்க்கத்துக்கு எப்படி வரணும் அந்த வழி காட்டுறீங்க. சோ பிரம்மா வாய் வழியா பிறந்த வம்சம் அவங்க கிடையாது, நீங்க தான். பிரம்மாவின் வாய் வழி வந்த வம்சத்தினருக்குத்தான் சிவபாபாவுடைய சொத்து, தாத்தாவுடைய சொத்தான சொர்க்கம் கிடைக்குது. அந்த பிராமணர்களுக்கு எங்க ஆஸ்தி கிடைக்குது? இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள கூட வரிசைப்படித்தான் புரிஞ்சிக்க முடியும், எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சிக்க முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை மற்றும் பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகளுக்கு வணக்கம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். தாரணிக்கான முக்கிய ஸ்தாரம், புத்தியினால எல்லாத்தையும் பாபா கிட்ட அர்ப்பணிச்சிடுங்க இல்லையா. மற்றபடி ஸ்தூலமா பாபா எப்படி எதுவும் பண்ண போறது இல்ல, புத்தினால இது என்ன இது இல்ல அப்படின்னா அவருடைய வழிப்படி அனைத்தையும் பயன்படுத்தணும், உடல் பொருள் எல்லாத்தையும். அப்ப அவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு வெறும் ட்ரஸ்டி தான் நானு அப்படின்னு வாழுங்க. ரொம்ப எச்சரிக்கையோட சீமத்படி உங்களுடைய உடல் பொருள் பணம் அனைத்தையும் செலவு பண்ணும், இல்லைன்னா பாவச்சமே உங்களுக்கு வந்துடும். பாபாவு இல்லையா, அது அது பாக்கணும் இல்லையா. நீங்க ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறீங்க, பாபா குழந்தையா இருக்கட்டும், அஞ்ஞானிக்கு கொடுக்கவே கூடாது. இருந்தாலும் ஒரு சில சூழ்நிலை நம்மள வளர்த்தவங்களாவே இருக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அப்பா அம்மா இறந்து சித்தப்பா வளர்க்குறாங்க, அந்த மாதிரி அப்ப கூட அது பாவ காரியத்துக்கு இல்லாததா இருக்கணும். ஒருத்தன் ஆட்டு பண்ணை வைக்கிறான் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும், ஆடு எதுக்கு வளர்க்குறாங்க, சாப்பிடறதுக்கு வளர்க்குறாங்க, சோ அது பாவ கணக்காயிடும். சோ அந்த மாதிரி பாக்கணும். சோ அதனால எச்சரிக்கையோட செலவு பண்ணுங்க. பாபாவையும் ஆஸ்தியையும் நினைவு செஞ்சுக்கிட்டு அபாரமான குஷி அனுபவம் செய்யுங்க. என்ன மாதிரி வேர்டு பாபா போட வச்சிருக்காரு பாருங்க, டிரான்ஸ்லேஷன் பண்றவங்க மூலமா அபாரமான குஷி, அட்டகாசமான குஷின்னுவாங்களே, அந்த மாதிரி பாபா ஆஸ்தி மட்டும் நினைவு இருந்தா அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். நடுவுல மற்ற நினைவு வந்து இன்னைக்கு மெயின் முரளியோட சாரமே அதுதான், நினைவு செய்ய செய்யும் குஷியில பைத்தியம் மாதிரி ஆயிடுவேன்ற அவ்வளவு ஒரு ஆனந்தமா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு சென்டருக்கு போன போயிட்டு அடுத்தது வரும்பொழுது
யாரோ ஒரு மாதாஜி பேசும்போது நான் யாரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா அந்த மாதாஜின்னு கேக்குறேன். சோ அப்ப அத்தனை பேர்லயும் அவங்க அவங்களுடைய முகம் சிரிச்சுக்கிட்டே இருந்தது வந்து டிஃபரன்ஸ் தெரியுது. இந்த மாதிரி அவங்க அப்படி பாபா போதையில இருந்தா அது தெரியும். அந்த மாதிரி குஷி அனுபவம் ஆகணும். அப்படி குஷி அனுபவம் ஆனாதான் நீங்க கரெக்டா ஸ்ரீமத் படி நடக்கிறீங்கன்னு அர்த்தம். குஷி குறைஞ்சாலே ஸ்ரீமத்து மீறீங்க. பாபா நினைக்காததே ஸ்ரீமத்து மீறினதுதான் இல்லையா? பாபாவுடைய நினைவு தன்னையே மறந்து இருக்கணும். நான் வேற பாபா வேறனே கிடையாது. அப்படி பாபாவுடைய நினைவுல தன்னை மறந்து இருக்கணும். உண்மையான நாயகி ஆகணும் இல்லையா? காதலன் காதலே அப்படி இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆகணும். தன்னையே மறக்கணும். அதுலயும் கொஞ்சம் அந்த காலத்து காதல்லாம் வந்து அவ்வளவு தூய்மையா இருக்கும். தன்னையே மறக்கணும். அந்த மாதிரி உண்மையான நாயகி ஆகணும். பரதானம் யோக அக்னி மூலம் உலகத்தின் குப்பைகளை சாம்பலாக்கக்கூடிய உலகை மாற்றுபவர் ஆகுங்கள். யோகா அக்னி மூலம் உலகத்தின் குப்பைகளை சாம்பலாக்கக்கூடிய உலகை மாற்றுபவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், யோக அக்னி அதாவது சிரேஷ்ட சங்கல்பங்களின் சக்தி மற்றும் ஈடுபாடு என்ற அக்னி மூலமாகத்தான் அப்பவித்திரம் என்ற குப்பைகளை சாம்பலாக்க முடியும். நெருப்பின் மூலம் அசுர சக்திகளை அழிச்சதா காட்டுறாங்க இல்லையா? இந்த நினைவு சின்னம் அசுர சமஸ்காரங்கள் சுபாவங்கள் அனைத்தையும் சாம்பலாக்கி முழுமையாக தூய்மையாகுங்கள். அப்போது யோகம் மற்றும் தூய்மையின் நெருப்பினால் உலகத்தின் குப்பைகளை சாம்பலாக்கி உலக மாற்றத்துக்கு நிமித்தமாவீர்கள். யார் மன வழி பிற வழியிலிருந்து விடுபட்டு சதா பாபா சொல்ற அந்த ஒரே வழி ஸ்ரீமத்படி மட்டும் நடக்கிறாங்களோ அவங்கதான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் ஆவார்கள். சரி, வரதான் பாருங்க. யோக அக்னி மூலம் உலகத்தின் குப்பைகளை சாம்பலாக்கக்கூடிய உலகை மாற்றுபவர் ஆகுங்கள். ஏன்னா நெருப்புனாலே குப்பையெல்லாம் சாம்பல் ஆக்கிடும், எல்லா குப்பையும் சாம்பல் ஆக்கிடும். அது மாதிரி இந்த யோகம்ன்ற நெருப்புல எல்லா குப்பையும் சாம்பல் ஆக்கும். சோ யோகான்றது ஒரே எண்ணம், உயர்ந்த எண்ணம், அதுல மூழ்கி இருக்கிறதா. நான் ஆத்மா, என் தந்தை பரமாத்மா, ஒரு எண்ணம். நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், போயிட்டு இருக்கிறேன், ஒரு எண்ணம். பரந்தாமத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், போயிட்டு இருக்கிறேன், ஒரு எண்ணம். சோ அந்த மாதிரி அந்த உயர்ந்த எண்ணங்களுடைய சக்தி அந்த ஈடுபாட்டிலே மூழ்கி இருக்கணும். அப்ப என்ன ஆகும்? சோ அதுதான் நேத்து பாபா சொன்ன அந்த மனசாசதி, சுப எண்ணங்களை பரப்பிக்கிட்டே இருங்க நாலாபுரமும். அப்ப அந்த போதை ஏறும். அந்த போதை ஏற ஏற அந்த பாவ செயல்களை செய்யக்கூடிய அந்த சமஸ்காரம் குப்பை எல்லாம் அழிஞ்சிடும். ஏன்னா யாரை பார்த்தாலும் என் குழந்தை, யாரை பார்த்தாலும் என்னுடைய சகோதரன், இதே எண்ணம் இருக்குது அப்படின்னா அவங்கள பார்த்தா காமம், கோபம், பற்று, பேர, சகங்காரம் எதுவுமே வராது. அப்ப அந்த பாவம் செய்யக்கூடிய சமஸ்காரமே எரிஞ்சு போச்சு. அப்படி நீங்க பண்றதுடைய நினைவாத்தான் புராண கதைகள்ல தேவதைகள் அல்லது பார்வதி தேவி, துர்கா தேவி நெருப்பு மூலமாக அசுரர்களை அழிச்சதா காட்டுவாங்க. இப்படின்னு அப்படியே கையில இருந்து நெருப்பு அல்லது நெத்தில இருந்து நெருப்பு வந்து எரிச்சா மாதிரி காட்டுவாங்க. அது எது? இந்த யோகம்ன்ற அக்னியின் மூலமாக உங்களுக்குள்ள இருக்கிற இந்த அசுர சுபாவங்களை எரிச்சு சாம்பலாக்குறதான், தூய்மையா நீங்க ஆகுறதத்தான் அப்படி காட்டி இருக்கிறாங்க. சோ அப்படி தனக்குள்ள இருக்கிற குப்பைய ஃபுல்லா யோக அக்னியின் மூலமாக, தூய்மை நெருப்பின் மூலமாக யார் எரிக்கிறாங்களோ அவங்கதான் உலகத்தையே மாத்துறதுக்கு பொறுப்பான குழந்தைங்க. அந்த மாதிரி குழந்தைதான் உலக மாற்றத்துக்கு நிமித்தமாவீங்க. அதுதான் சுய மாற்றமே உலக மாற்றம்ன்றது. இன்னைக்கு நம்ம யோகாவே இப்படி பண்ணலாம் இல்லையா? அதிர்வலை ஜென்ரலா வந்து லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் உங்களை சுத்தி ஒளி பரவிட்டே இருக்குதுன்னு வாங்க. சோ லைட்டா நினைக்கிறது பதில் நெருப்பு பரவற மாதிரி கூட நீங்க நினைக்கலாம். சுத்தி வர காமம், கோபம், வீண் எண்ணங்கள் எல்லாம் அப்படியே சாம்பல் ஆகிட்டே இருக்கு. கிட்ட வர சூரியன் கிட்ட குப்பை போக முடியுமா? அந்த மாதிரி மாஸ்டர் ஞான சூரியன் நான், இந்த ஒரே எண்ணம் உயர்ந்த எண்ணத்தை உருவாக்க உருவாக்க அவன் மோசமானவன், அவன் எனக்கு துக்கம் கொடுத்தான், அந்த எண்ணம் எல்லாம் ஓடிடும். அவன் உயர்ந்தவன், அவன் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும், அந்த எண்ணத்தினாலே மோசமான எண்ணத்தை அழிச்சிடுங்க. அது ஒரு நெருப்பு மாதிரி, இந்த நல்ல எண்ணங்களை ஒரு நெருப்பு மாதிரி. அப்ப நெருப்பு ஜுவாலா சொரூபம், ஜுவாலா தேவி சொல்றாங்க. இப்ப நெருப்பு மாதிரி என்ன அர்த்தம், எரிமலை வெடிக்கும் பாருங்க. அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் வெடிக்கணும். கெட்ட எண்ணங்கள் வெடிச்சா ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஒண்ணு உங்களுக்கு வரும் இல்லாத மத்தவங்களுக்கு வந்துடும். ஆனா இந்த நல்ல எண்ணங்கள் வெடிக்கிறதுனால நீங்களும் பயங்கர ஆனந்தமா இருப்பீங்க, சுத்தி இருக்கிறவங்களும் ஆனந்தமா இருப்பாங்க, பஞ்ச தத்துவமும் ஆனந்தமா இருக்கும். அப்படி ஆனந்தமா இருங்க. அந்த மாதிரி உயர்ந்த எண்ணங்களின் சக்தியை ஈடுபடுத்திக்கிட்டே இருங்க. இந்த அக்னியை உங்களை சுத்தி நாலாபுறமும் பரவ வச்சுக்கிட்டே இருங்க. அப்பதான் முழு உலகத்தையும் தூய்மையாக்க முடியும். சோ ஒருத்த கிட்ட பேசிட்டு இருந்தா கூட ஒரு பக்கம் மைண்ட்ல இது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு மலை மேல இருந்து அக்னியை கக்கிட்டு இருக்கிறேன் நாலா பக்கமும், நான் தான் அந்த ஜுவாலாமுகி. சோ அது என்ன நெருப்பு, தூய்மை நெருப்பு, எல்லா அசுத்தத்தையும் எரிக்குது. அப்படி இந்த பயிற்சியிலே இருக்கிறவங்க தான் உலகத்தை மாற்றுறதுக்கான மிகப்பெரிய கருவி. அப்படி ஆகுங்க. அந்த அசுத்த சமஸ்கார சுபாவம்னு இருக்கவே கூடாது. தேவதை எப்படி பண்ணும் அந்த மாதிரிதான் நான் பண்ணுவேன். அப்படி இருங்க. சோ அதோட கண்டினியூஷன் மாதிரி கூட ஸ்லோகன் சொல்லலாம். சோ இதுதான் பாபாவுடைய கட்டளை. ஆனா இத ஃபாலோ பண்ண முடியாத மாதிரி மாயா பண்ணும் மத்தவங்க மூலமா அல்லது உங்க மனசு மூலமாவே. உதாரணத்துக்கு மனைவி மட்டும் பாபா குழந்தை கணவன் ஆகலன்னா என்ன ஆகும், கணவன் போய் ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் நல்ல பிரியாணி வாங்கி கொடுத்து சாப்பிடு சாப்பிடுவோம். ஐயோ கணவன் அன்பா சொல்றாருன்னு சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆச்சு, அங்க ஆஸ்தி போயிடும் இல்லையா. அதான் பாபா சொல்றாரு, மத்தவங்க வழி மன வழி. அப்ப அந்த நேரம் அவங்க மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னா எனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லிடுங்க. எனக்கு அது பார்த்தாலே எரிச்சலா இருக்குது, விடுங்க கம்பல் பண்ணாதீங்க சொல்றீங்க, முடிஞ்சு போச்சு இல்லையா. சோ யாரு தன்னுடைய மன வழியில இருந்தும் விடுபட்டு மத்தவங்க மன வழியில இருந்தும் விடுபட்டு இல்லையா, மத்தவங்க மனசு சொல்றதுதான் அவங்க சொல்றாங்க. சோ மத்தவங்க வழி உங்களுடைய வழி ரெண்டுத்தையும் வச்சுட்டு எனக்கு பாபா வழிதான் அப்படின்னு ஒரு ஒரு அடியிலும் பாபா வழிப்படி சதா ஸ்ரீமத்படி ஒரு ஒரு வினாடி அந்த குழந்தை நடக்குதோ அந்த குழந்தை தான் பாபாவுக்கு பிரியமான குழந்தை, அந்த குழந்தை தான் பாபாவுடைய கட்டளைக்கு கீழ்படிந்த குழந்தை, அந்த குழந்தைய தான் பாபாவுக்கு சமமான குழந்தை, அந்த மாதிரி ஆகுங்க அப்படின்னு சொல்லி பாபா இன்னைக்கு முரளி முடிச்சிட்டார். சரி, முரளி ரிவிஷன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, இன்னைக்கு முரளி ரிவிஷன் பண்ணலாம். இன்னைக்கு
பாபா இன்னைக்கு பாபா என்ன
சொன்னாரு,
மட்டுமே நினைவு செஞ்சிட்டு இருப்பாங்க, அந்த போதையிலே இருப்பாங்க.
அவங்க வெளியில எங்க போனாலும் அப்பா இதை சொல்லியிருக்காரு, நம்ம இந்த மாதிரி வெளிப்படுத்தணும், அந்த நாணம் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் வந்து முன சிருஷ்டி சக்கரத்தின் போதை இருக்கு மாமா உங்களுக்கு, நான் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்த எந்த மாதிரி இருக்க, இனி நான் வந்து சில தூசி நாராயணாவர் அதே போதையில் வந்து இருப்பாங்களாமா?
உங்களுக்கு ஒரு கவலை ஒண்ணு இருக்குதுன்னா, உலகத்தின் எஜமானன் ஆகணும், அதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கவலை தான் உங்களுக்கு இருக்கும் இல்லையா?
அப்புறம் வந்து அவங்களுக்கு எப்படி நினைவு இருக்கணும் அப்படின்னா, நான் கண்டிப்பா ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ நாராயண் ஆவன் அப்படிங்கிற லாபம் கூட அவங்களுக்கு வருமாமா? இந்த ஒரு திருவிலேயே வந்து அதே நிலையில அவங்க இருப்பாங்களா? அப்புறம் வந்து இன்னொரு அப்பா சொன்னாருங்க, இந்த பரந்தாமத்துல வந்து நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறது வந்து ஒரு சில ஆத்மாக்களுக்கு வந்து உண்மையாலுமே தெரியுமாமா?
அந்த பாபா கிட்ட போயிட்டு இருக்கிற ஆஸ்தி அடையற இந்த போதையில வைத்தியம் புடிச்ச மாதிரி ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லாரு. அது அது செம்ம போது.
அந்த பைத்தியகாரங்களுக்கு கூட அப்ப ஒரு உதாரணம் சொல்லிருக்காரு, ஏன்னா அவங்க கூட சந்தோஷமா இருக்காங்களாமா, அந்த சந்தோஷம் கூட நாடிட்டு இல்ல அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த அளவுக்கு வந்து ஆய அடி கொடுத்து நம்ம கவலையில போயிட்டோம். அப்ப அப்பா சொன்னாங்க, இப்ப அப்பா அடி மீறிட்டு அப்படின்னா கண்டிப்பா மாயா வந்து தண்டையை கொடுக்குமாமா, அடி கொடுக்குமாமா, ஏன்னா அதோட கட்டளையே அதானாமா?
அதுதான் பாபா கட்டளை கொடுத்திருக்காரு. என்ன நினைக்கலன்னா போய் குழந்தை அடி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இல்லையா? அடுத்தது பாபா நிராகாரர், அதனாலதான் லிங்க ரூபத்துல கும்பிடுறாங்க.
ராமர் வந்து அந்த கோடு போட்டாங்க, அதை வந்து தாண்டினாலதான் வந்து சீதைய ராமனு கடத்திட்டு போனா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் அப்ப வந்து நமக்கு ஸ்ரீமத் கொடுத்திருக்காரு, அதுக்குள்ளேயே இருந்துட்டு அந்த கோட்டுக்குள்ள அப்படின்னா நமக்கு மாயே வராது, அதை தாண்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மாயது தடி வாங்கணும்.
அப்புறம் சேவை பத்தி என்ன சொன்னாரு?
சேவை பத்தி வந்து கண்டிப்பா இந்த நாளை நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இத வந்து நம்ம சேவை பண்ணணும் அப்படிங்கிறாங்க, அல்ல ஆத்மாக்களுக்கு வந்து இதை கொடுக்கணும்.
கரெக்ட். படம் வச்சு கொடுக்க சொன்னாரு, விராட ரூபம் படத்தை வச்சு புரிய வைங்க, அப்பதான் ஈஸியா புரியும்.
அது வந்து எந்த ஆத்மா மனசை கஷ்டப்படுத்தாம புரிய வைக்க சொல்றாரு, ஏன்னா எந்த மதத்துல வேணுனாலும் இந்த ஆத்மாக்கு இருக்கலாம்.
குழந்தை துக்கமா இருந்தாலே பாபா என்ன சொல்றாரு, நீ என்ன நினைக்கல அதனால மாய அடிச்சிச்சு, நினைச்சுக்கிட்டு நீ எனக்கு சொந்தமாகல, நான் உன்ன சுகமாக்க வந்திருக்கிறேன், நான் சொல்றபடி ஏன் நடக்கல, நீ மட்டும் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் பாபா கிட்ட போயிடுவேன், அந்த ஒரே போதையில இரு, பைத்தியம் பிடிச்ச மாதிரி உனக்கு குஷி இருக்கும்ன்ற சமசப்படல. வரதானம் என்ன சொன்னாரு?
அப்புறம் வந்து வரதானம் யோகா, நீங்க இப்ப வந்து நெருப்புல போட்டா பொதுவா எல்லா பொருளுமே சாம்பல் ஆயிருமில்ல, அந்த மாதிரி நம்ம விகாரத்தை வந்து யோகா அக்னியில மூலமா எரிக்க சொல்றாரு. அப்படின்னா உயர்ந்த எண்ணம் வைக்கணும், நான் தூய்மையான ஆத்மா, அந்த மாதிரி உயர்வான எண்ணங்களோட நம்மள யோகா பண்ண சொல்றாரு.
அதன் மூலம் அந்த நமக்குள்ள இருக்கிற பலகீனம் ஃபுல்லத்தையும் எரிச்சு சாம்பல் ஆக்குங்கன்ற, எப்படி நெருப்பு எல்லாத்தையும் சாம்பல் ஆக்குமோ அது மாதிரி சாம்பல் ஆக்குங்கன்ற ஸ்லோகன் என்ன சொன்னாரு?
ஸ்லோகன் வந்து யார் அப்பா வழிப்படி நடக்காம
கட்டளைக்கு